على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم. எல்லா புகழும் உயர்வுகளும் உலகத்தை எல்லாம் படைத்து ஆண்டு கொண்டிருக்கிற ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் உரித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, மரியாதைக்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிப நண்பர்களே, முத்தாலா நம் மீது செய்திருக்கிற அளவிட முடியாத, அடக்க முடியாத அருளின் காரணமாக வெள்ளிதோறும் நடைபெறுகிற இந்த புனிதமிக்க ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தைகளை விளங்கிக் கொள்வதற்கு நம்மை தயார்படுத்தி நம்மை இங்கே கொண்டு வந்து சேர்ப்பித்தானே அந்த ரப்புல் ஆலமீனுக்கே சர்வ புகழும். இதுல ஒரு பெரிய விஷயம், இத்தனை வார காலங்களாக நடைபெற்று வந்த கிட்டத்தட்ட 26 வாரங்கள், இடையில ஒரு 2-3 வாரம் போயிருந்துச்சுனாலும், மற்ற வாரங்களில் தொடர்படியாக நடைபெற்று வந்த சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய விளக்கத்தை நீங்கள் எல்லாம் விளங்கியிருப்பீர்கள். உங்களுடைய இதயங்களிலே, இதயத்தினுடைய ஆழத்திலே அவற்றை பாதுகாத்து வைத்திருப்பீர்கள். அவற்றின்படி உங்களுடைய வாழ்க்கையினுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். அப்படி அல்லாஹு தாலா அவனுடைய கிருபையால் ஆக்கி வைப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, போன முறை சொல்லுகிற போது சொன்னோம், ரப்பினுடைய அருள் இல்லாமல், ரப்பினுடைய அனுமதி இல்லாமல் யாரும் எந்த ஒரு காரியத்தையும் நம்முடைய இஷ்டத்திற்கு செய்துவிட முடியாது. அல்லாஹு தாலாவினுடைய அடுக்கடுக்கான ஆயிரக்கணக்கான நியமத்துகள் நம் மீது பொழிந்தால் ஒழிய, இப்படிப்பட்ட நல்ல மஜ்லிஸ்களில் அமர, நல்ல வார்த்தைகளை கேட்க நம்முடைய திறமைகளை கொண்டு நாம் ஆக்கிக் கொள்ள முடியாது. அத முதல்ல நல்ல மனசுல வச்சுக்கணும். அப்புறம் தொடர்படியாக வருவதை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இடையில இடையில விடுறது அப்படிங்கிறது அது அவ்வளவு சிறப்பானதல்ல. ஏனென்று சொன்னால், ஒரு தடவை சொல்லுகிற போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹப்புல் அஅமாலி இலல்லாஹ் வ இன் கல்ல அதுவமுஹா வ இன் கல்ல. அஹப்புல் அஅமாலி இலல்லாஹ் அதுவமுஹா வ இன் கல்ல. அல்லாஹு தஆலாவினிடத்திலே பிரியத்திற்குரிய, ஏற்புடைய, அல்லாஹுவினால் பாராட்டப்படக்கூடிய ஒரு அமல் இருக்கிறது என்று சொன்னால், அது ஒரு மனிதனிடத்திலே தொடர்படியாக இருக்கிற, இடைவிடப்படாமல் இருக்கிற ஒரு செயல். அது குறைவானதாக இருந்தாலும் சரியே அப்படின்னாங்க. சின்ன செயல் தொடர்படியாக செய்து கொண்டிருக்கிறார், அதற்கும் விட்டு விட்டு பெரிய செயல்களை செய்கிறார். நான் தாஜ்ஜுத் தொழுறேன், லுகா தொழுறேன், அவ்வாபின் தொழுறேன், அது செய்யறேன், இது செய்யறேன், இவ்வளவு வேலையும் செய்யறதில்ல. சுபுஹ் தொழுது முடிச்சோட உட்காந்து யாசின் ஓதுறார். இது ஒரு சாதாரண செயல், சின்ன செயல். சின்ன செயல்னா டெஃபினேஷன் கேட்காதே, நம்ம நேரத்துல கொடுக்கறதுல சின்ன செயல். ஆனா டெய்லி செய்யறாரு ஒருத்தர். இது எவர் ஒருவர் தஹஜ்ஜத் லுஹா நஃபில் அது இதுன்னு தொழுதுகிட்டு ஒரு நாள் தொழுறார், 10 நாள் விடுறார், நாலு நாள் தொழுகிறார், ரெண்டு நாள் விடுறதை விட ரப்பினுடைய இடத்திலே இது சிறப்பிற்குரிய இடத்தை பெற்றிருக்கிறது. ஆகவேதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹப்புல் அமாலி இலல்லாஹ் அத்வமுஹா வயும் கல்ல என்ற ஒரு இடத்திலே நாயகத்தினுடைய ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால இந்த நிலைகளை நாம் நம்மை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். நல்ல கருத்துக்களை கேட்கிற போது அதிலே தொடர்படியாக இருக்கிற வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி அதிலே ஒன்று நாம் அதிலே ஒன்றியாக வேண்டும். அந்த வாய்ப்பை அதை விளங்குவதற்குரிய அதன் இந்த சூரத்துல் பாத்திஹாவினுடைய விளக்கங்களை கேட்டு அல்ஹம்து அப்படின்னா என்ன என்று புரிய வைத்தானே அந்த ரப்புல் ஆலமீனுக்கே சர்வ புகழும், அவனுக்கே அல்ஹம்துலில்லா ஆயிரம் ஆயிரம் புகழ் மாலைகளை அவனுக்கு நாம் சூடுகிறோம் என்றாலும் கூட ஒரு தடவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய ரப்பு என்னின் மீது கோடிக்கணக்கான நியமத்துகளை கொட்டி தந்திருக்கிறார், என்னுடைய ரப்பு என்னின் மீது கோடிக்கணக்கான நியமத்துகளை கொட்டி வார்த்திருக்கிறார், நுபுவத்தை கொடுத்தான், உலகத்திலே என்னை ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்று அழைத்தான், உயர்ந்த மனிதராக ஆக்கினான், நபிமார்களிலே முதல்வர்களாக ஆக்கினான், இப்படி எத்தனையோ நியமத்துகளை ரப்பு எனக்கு கொட்டி தந்தானே, அந்த அதற்கு புகழ் மாலையாக அதனுடைய பிரதிபலனாக நான் ரப்புக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் அவனுக்கு எவ்வளவு புகழ்ந்தாலும் அது போராதுன்னு சொல்லிட்டு உடனே சொன்னாங்க, லா உஹ்ஸி ஸனா அன் அலைக் வ அன்த கமா அஸ்னைத அலா நஃப்ஸி, லா உஹ்ஸி ஸனா அன் அலைக், உன்னை எப்படி புகழ்வது என்ற அந்த வார்த்தையின் அந்த அச்சாரத்திற்கு கூட அர்த்தங்களை விளங்காமல் இருக்கிறோம் நாம், அப்படியே புகழ்ந்தாலும் கூட உன்னை புகழ்ந்தவர்களாக ஆக முடியாது, லா உஹ்ஸி ஸனா அன் அலைக் வ அன்த கமா அஸ்னைத அலா நஃப்ஸி, ரப்பே நீ எப்படி புகழ்ந்தாயோ அப்படியெல்லாம் நாங்களும் புகழ்கிறோம், எங்களை நீ மன்னித்து விடுன்னு கேட்டாங்க. அப்ப இந்த வாய்ப்பை தந்த அல்லாஹ்வுக்கு நாமும் அதே வார்த்தையை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொல்லி தந்தார்களோ அதே அடிப்படையில் சொல்லிக் கொள்ளுகிறோம். ஆகவே கவனமாக இருந்து கொள்ளுங்கள், இந்த மஜ்லிஸ்களில் கேட்கப்படுகிற விஷயங்களை இதயத்திலே பதிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய அமல்களிலே கொண்டு வாருங்கள், இருக்கிற சகோதரர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். இரண்டாவது ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் நினைவிலே பதிய வைக்க வேண்டும் என்று சொன்னால் திரும்ப திரும்ப நினைவு கூறுதல் வேண்டும். இங்கேருந்து முடிச்சுட்டு போன உடனே முடிஞ்சு போச்சு, அஜர்த்து சூப்பரா பேசினாருங்க வெளியே போய், ஆலிம் சா ஏ அப்பா என்னமா, ஆமா என்னங்க பேசினாருன்னு கேட்டா தெரியாது, அன்னைக்கே சொன்னோம் இது இந்த வருஷம் முடிஞ்சு போச்சுன்னா இனி அடுத்த வருஷம் கதை என்ன இருக்குமோ தெரியாது, அடுத்த வருஷத்துக்கு எந்த கதையில இருக்குமோ, போன வருஷம் ரமலான்ல நம்மள புளியா புளிஞ்சு அதாவது உடுக்க மாதிரி அடி அடி நடிச்சு நம்ம தாவூதில் எடுத்து நம்ம காஜா மௌல் சாப் எல்லாரும் சேர்ந்து இந்த இதை பத்தி பேசுங்க ஜக்காத்தை பத்தி ஜக்காத்தை பத்தின்னு உரிச்சு எடுத்துட்டாகா சரின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு உட்காந்து அஞ்சு நாள் கஷ்டப்பட்டு அந்த லைப்ரரி சஃபா லைப்ரரி அங்க போய் இங்க போய் எல்லாத்தையும் கொண்டு வந்து இது தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொட்டி முடிச்சு முடிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் கிளாஸா பேசினாரியா, திரும்ப இந்த வருஷம் ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, அஜர்த் அந்த இதுக்கு எவ்வளவு ஜக்காத்து கொடுக்கணும் போயா எப்படி இருக்கு, என்ன உன்னிடத்துல நேத்து ஒரு சினிமால ஒரு பாட்டு ஓடு, கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பாட்டு, அந்த பாட்டை கேட்ட உடனே இந்த சகோதரர் என்ன செய்யறாம அப்படி அப்படியே பாடுறாரு, என்னங்க இவ்வளவு அழகா பழைய பாட்டு மாதிரி தெரியுது, இது வந்து நான் சின்ன பிள்ளையில எங்க அத்தா கூட்டு போனாங்க இதுக்கு அது கரெக்டா இப்ப அப்ப பாடினது, அட முசீபத்து அது பூரா மண்டையில ஏறி இருக்கு கொஞ்ச நாள் இறங்குதா, அப்ப கூட்டு போன அந்த பாட்டு அப்படியே நிக்குது உருண்டுகிட்டே, அதெல்லாம் நினைவு வைக்கிற அந்த மனது இருக்கு, ரப்பினுடைய இந்த சட்டங்களையும் ஷரியா என்று சொல்லுகிற இந்த கோர்வை முறைகளையும் உள்ளே ஏறுவதற்கு இடம் தராவிட்டால் நாம் எந்த நிலையிலே இருக்கிறோம் என்று நாம் நம்மை சிந்தித்து பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்போ இன்றைய சூராவினுடைய அதாவது சூரத்துல் பாத்திஹாவை முடித்து அதற்கு அடுத்தபடியாக குர்ஆனுக்குள்ளே நுழைகிற போது சூரத்துல் பக்கரா என்று சொல்லுகிற சூராவை நாம் முதல் படியாக எடுத்து வைக்கிறோம். அப்ப இந்த சூரத்துல் பக்கரா என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, பக்கரானா மாடுன்னு அர்த்தம், மாடு அது எல்லாருக்கும் அரபி புழக்கத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும் மாடுன்னு அர்த்தம். இப்ப சில பெரியவர்கள் சொல்லுகிற போது சொல்லுகிறார்கள், ஹதீஸிலே வந்ததாக எனக்கு தெரியவில்லை, அதாவது அல்லாஹு தஆலா இது இந்த இந்த சூராவினுடைய பெயரை இப்படி அமைத்து வைத்திருப்பதற்கு ஒரு ஏதோ பல்வேறு உள்நோக்கங்கள் இருக்கின்றன, அதிலே ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, மாடாக இருக்கிற மனிதனை மாடாக இருக்கிற மனிதனை மாடாக அறிமுகப்படுத்தி இந்த ஆயத்துகளுக்கு ஊடே அவன் சென்றான் என்று சொன்னால், இந்த சூராவினுடைய கடைசி பக்கத்தை திருப்பி பார்த்தீங்கன்னா கடைசி சூரா இருக்குல்ல நாஸ், மனிதர்களாக வெளியேற்றுகிறது தான் இந்த அரிய புத்தகம் என்ற ஒரு அரிய கருத்தை ஒரு பெரியவர் அவர்கள் விட்டு செல்லுவதாக நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா, தர்தீபி ரீதியாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அவர்கள் கோர்வை செய்து காட்டிய முறையிலே சூரத்துல் பக்கரா என்று சொல்லுகிற இந்த சூரா இரண்டாவது இடத்திலே குர்ஆனிலே வைத்திருப்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள். அப்போ இதுதான் குர்ஆன்லே மிகப்பெரிய சூரா அப்படிங்கறது நமக்கு எல்லாம் நல்லா தெரியும். இதுதான் குர்ஆன்லே மிகப்பெரிய சூரா. அப்புறம் ரெண்டா அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இதுல 282 ஆயத்துகளை இந்த சூரா தன்னகத்தை கொண்டிருக்கிறது. அதே போன்று 6221 எழுத்துக்களை, வார்த்தைகளை இந்த சூரா தன்னகத்திலே கொண்டிருக்கிறது என்று தப்சீர்களிலே எழுதுகிற போது எழுதியிருக்கிறார்கள். அப்புறம் ஒரு முக்கியமான கருத்து இந்த இடத்துல விளங்க வேண்டிய கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, சூரத்துல் பக்கரான்னு பேர் வச்சிருக்கான் அல்லாஹு தஆலா. மாடு என்ற பெயரை கொண்டு அல்லாஹு தஆலா துவங்குகிறான் குர்ஆன். இப்ப நம்ம இன்னைக்கு பேர் வைக்கிறோம் எல்லாத்துக்கும், வீட்டுக்கு தாருசலாம் அப்படின்னு வைப்பாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல தாருசலாம்னு பாத்துருப்பாரு, தாருசலாம் வேற அது இந்த பேரு. நம்ம ஊர்ல போய் பார்த்தா அதிகபட்சமா கந்தசாமி, குப்புசாமி, அப்புறம் வந்து பாய் மரல எடுத்துட்டு அப்துல் காதர் பாய், அல்லா பிச்ச பாய், அப்புறம் இப்படி அப்துல் மஜீத் பாய் இப்படி. இது நம்ம ஊர் ஸ்டைல். அது இதே அமெரிக்கால போய் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தை நைட்ல பிறந்துச்சுன்னா நைட் அப்படின்னு பேர் வைப்பான், டேல பிறந்துச்சுன்னா டே அப்படின்னு வைப்பான். அவங்களுடைய வே ஆஃப் அப்ரோச் எப்படி அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தை பிறந்த நேரத்துல எதெல்லாம் கண்ணுக்கு படுதோ டபார்த்துக்கு பேர் வச்சு அனுப்பிடுவான். இது அந்த சூழ்நிலையில் வாழுகிற மனிதர்களுடைய மனோநிலையை பொறுத்தது. அவர்களுடைய மனோநிலை சூழ்நிலைகளை பொறுத்து அவர்கள் அப்படி பெயரிட்டு அழைக்கிறார்கள். இப்ப இந்த சூரா எங்க இறங்கிச்சு அப்படின்னு சொன்னா, மக்கால இறங்கிச்சு. இது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல இறங்குது. அரேபிய மக்கள் எல்லாம் இருக்காங்க இந்த இடத்துல. அல்லாஹு தஆலா இதற்கு பெயர் சூட்டுகிறான், சூரத்துல் பக்கரா, இது மாடு சூரா அப்படின்னு பெயர் வைக்கிறான். இப்ப ஒரு ஆய்வு ரீதியாக, வரலாற்று ரீதியாக நம்முடைய கண்ணோட்டத்தை அப்படி திருப்பி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மாடு அப்படின்னா உங்களுக்கு என்னன்னே தெரியாது. மாடுங்கறத கேள்விப்பட்டிருக்கலாம். மாடு அப்படிங்கறது அரேபிய மக்களிடத்திலே புழக்கத்தில் இருந்ததா என்று சொல்லி வரலாற்றை திருப்பி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இல்ல. ஆடு இருந்துச்சு, ஒட்டகம் இருந்துச்சு, கோவேரி கழுதை இருந்துச்சு, இதெல்லாம் இருந்துச்சு ஒழிஞ்சு மாடு அவர்களிடத்திலே இல்லை. ஆனால் ரெண்டு இடங்களிலே வரலாற்றினுடைய பகுதியாக பார்த்தால், ரெண்டு இடத்துலதான் இந்த மாட்டினுடைய பிரயோஜனங்களை பற்றி அதிகமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒன்றாவது பார்த்தோம் என்று சொன்னால், யகூதிகள் வாழுகிறார்களே அந்த ஜெருசலம் பகுதி, அந்த பகுதியில மாடு இருந்ததாக குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய எத்தனையோ காலத்திற்கு முன்னால் வந்த அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் இருந்த ஒரு மனிதர் என்ன செஞ்சார்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வேதத்தை வாங்க போகும்போது இந்த மக்கள் எல்லாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போது திருப்பி விட்டுட்டாரு. திருப்பி விட்டு அவர் என்ன செஞ்சாரு, மாட்டை கன்றுக்குட்டியை வணங்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது குர்ஆன்ல அந்த வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒன்றாவது வரலாறு. இரண்டாவது வரலாறு பொதுப்படையாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்திய சமவெளிகளிலே நாம் வாழுகிற அந்த இந்திய திருநாடு இருக்கிறது அல்லவா, ஆரியர்கள் என்று சொல்லப்படுகிற அங்கிருந்து வந்தேரிகள், வெளிநாட்டிலிருந்து வந்த கூட்டம் மாட்டை ஓட்டிக் கொண்டுதான் கால்வாயை கடந்து உள்ளே வந்தது. அப்புறம் அந்த மாட்டை டென்ட் அடிச்சு அங்கே தங்கி இருந்து அப்படியே அந்த புல்லுகளை மேய்ஞ்சுகிட்டு அப்படியே வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த கதை முடிஞ்சு போன பின்னாடி அவர்களிடத்திலே இருந்த மாடு மட்டும்தான் இருந்ததுனால அந்த மாட்டுக்கு முன்னாடி நின்று கையை கும்பிட்டுக்கிட்டு நின்னாங்க. அந்த மாடை தெய்வமாக ஆக்கினார்கள். இது வரலாறு. இப்ப ரெண்டு வரலாறு, இது பூமியினுடைய இந்த புறத்திலே ஒன்று நடக்கிறது, பூமியினுடைய அந்த புறத்திலே ஒன்று நடக்கிறது. ஆனால் அந்த ரெண்டு பேரும் அறியாதவர்கள். அந்த ரெண்டு பேருக்கும் மத்தியிலும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது. எப்படி? இவன் யகூதி என்ன சொன்னா அப்படின்னு சொன்னா, கன்றுக்குட்டியை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி இதுதான் கடவுள்னு மூசா போன நேரத்தில் வேலையை காட்டி விட்டான். இது அந்த செயல் இந்த ஜெருசல பகுதியிலே நடந்தது. இது இங்க என்ன நடக்குது, இந்திய திருநாட்டினுடைய மேல் மட்ட சமவெளிகளில், சிந்து சமவெளி நாகரீகத்தில் என்ன நடந்தது, இவர்கள் வருகிற போதே மாட்டை ஓட்டிக் கொண்டு வந்து மாட்டை அறிமுகப்படுத்தி அவர்கள் செய்தார்கள். இப்ப மாட்டினுடைய விஷயத்திலும், அதாவது அந்த பார்ப்பனியர்களுக்கும் அதே போன்று யகூதிகளுக்கும் ஏதோ ஒரு விதத்திலே தொடர்பு இருக்கிறது. அறிவு விதத்திலும் உலகத்திலே ரொம்ப அறிவாளி அப்படின்னு அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறது யாருன்னு கேட்டா, யகூதிகள் தான். அல்லாஹ் சர்டிபிகேட் குர்ஆன்ல கொடுத்திருக்க, அவங்க மிகப்பெரிய அறிவாளிகள், அப்படித்தான் உலகத்தில் இருப்பாங்கன்னு. ஆனா இன்னைக்கு உலகம் ஒத்துக்கொள்ளுகிறது, அவர்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கூட அப்படி கர்ண கொடூர பிடியில் அவர்களை பிடித்து அவர்களை நசுக்க வேண்டும், அடிக்க வேண்டும், ஒடிக்க வேண்டும் தட்டி எடுத்தாலும் கூட அறிவு ரீதியாக உச்சத்திலே அவர்கள் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதே சூழ்நிலை இந்தியாவிலும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்திய பிரதேசத்திலே வாழுகிற இதே போன்ற இந்த காளை மாடுகளை தங்களின் கடவுளாக ஏற்றிருக்கிற பார்ப்பனியர்கள் இருக்கிறார்களே, இந்திய சமுதாயத்திலே அறிவிலே உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள், சமூக ரீதியாக கம்மியாக இருந்தாலும் கூட. அப்ப இந்த வரலாற்று தொடரிலே ரெண்டு இடத்திலே சிந்து சமவெளி நாகரிகத்திலும் அதே போன்று அங்கிருக்கிற ஜெருசல பகுதியிலும் தான் இந்த மாட்டை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் வரலாற்று ரீதியாக அரேபியர்களுக்கு மத்தியிலே இது இருந்ததா என்று பார்த்தால் பாதி பேருக்கு தெரியாது. அப்படியே தெரிந்திருந்தாலும் கூட அதனுடைய உபயோகம் அரபுகளிடத்திலே முழுமையாக கிடையாது என்பதுதான் வரலாறு நமக்கு சொல்லித் தருகிற பாடம். அப்புறம் ஏன் அல்லாஹு தஆலா இப்படி ஒரு பேரை வைக்கணும், பேரே தெரியாது, அப்புறம் எதுக்கு மாடுன்னு கொண்டு வந்து அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்கரான்னு வைக்கலாம் அப்படின்னு கேட்டா அதுக்குள்ளதான் கருத்து இருக்கு. அல்லாஹு தஆலா அங்குதான் மனிதர்களுடைய அறிவை சுத்த விடுகிறார். காரணம் இருக்கிறது சகோதரர்களே, நன்றாக கேட்டு விளங்கிக் கொள்ளுங்கள். ஏதோ ஒரு யோசனையில உட்கார்ந்திருக்காதிய, சில பேர் உட்கார்ந்திருக்கா. அப்போ இந்த சூராவிற்கு இது பெயர், இது எதுக்குன்னு பார்ப்போம். அடுத்து அதற்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இது மதனி என்ற அடிப்படையில் சூராவின் கீழே வருகிறது. ஆரம்பத்திலே சொல்லுகிற போது தப்சீருக்கு முன்னால் தப்சீருக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிற விளக்கத்துல சொல்லும் போது சொன்னோம், சூராக்கள் ரெண்டு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன, ஒன்றாவது மக்கி, இன்னொன்று மதனி. இப்ப இந்த சூரா இருக்கிறதே இது சூரத்தை மதனி, மதினாவிலே இறக்கப்பட்ட சூரா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற உடனே மதினாவிலே இறங்க ஆரம்பித்த சூராக்களின் முதல் சூரா சூரத்துல் பக்கரா அப்படின்னு எல்லா முஃபஸ்ஸிர்கள் வேத வியாக்கியாளிகள் தங்களுடைய கருத்திலே அபிப்பிராயத்திலே ஒத்திருக்கிறார்கள். அப்ப இது மதீனான்னு சொல்லப்படுது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ரிசாலத் என்று சொல்லுகிற அந்த தூதுத்துவத்தை எத்தி வைக்க ஆரம்பித்தது மக்காவிலே. இந்த சூரா சரியாக இந்த குர்ஆனினுடைய தர்தீபி அடிப்படை சரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மக்கா சூரா தான் முன்னாடி இருந்திருக்கணும். இந்த மக்கி மதனி அப்படின்னா என்ன அப்படின்னு டிஃபரன்சியேட் விளங்கிக்கணும் அப்படின்னு சொன்னா, மக்கால எந்த சூறாலாம் இறங்குச்சோ அதுக்கு பேர் மக்கியும் வாங்க, மதினால எந்த சூறாலாம் இறங்குச்சோ அதற்கு பேர் மதனியும் வாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹிஜ்ரத்துக்கு பின்னால் இதெல்லாம் இறங்கியோ அதற்கு பேர் மதனி. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப வந்து மக்காவிலே வந்திருந்த போது இறங்கிய சூரத்துல் பக்கரா என்று சொல்லப்படுகிற குர்ஆனினுடைய ஆரம்ப சூராவினுடைய சில கருத்துக்களை பற்றி உங்களுக்கு முன்னால் சொல்லிவிட்ட அளவுக்கு மகத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. பொதுவாக குர்ஆனில் இருக்கிற எல்லா சூராக்களுமே ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தைகளாக இருக்கின்றன. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி மகத்துவத்தை தன்னகத்தை கொண்டிருக்கின்றன. இருந்தாலும் கூட சிலவற்றை குறிப்பிட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது சொன்னார்கள், இவையெல்லாம் இத்தனை சிறப்புகளை தங்களிடையே கொண்டிருக்கிறது என்று குறிப்பிட்டார்களே, அந்த அடிப்படையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொன்னார்களோ அந்த அடிப்படையில் விளங்குவதற்கு சில ஹதீஸுகளை இன்றைய தினத்திலே நாம் பார்க்கலாம். அதற்கு முன்னால் சென்ற வாரம் சொல்லுகிற போது பனி இஸ்ராயலிகளினுடைய கூட்டத்தார்கள் எப்படி தங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையை தீர்த்துக் கொள்வதற்காக வேண்டி அவர்களுடைய இறை தூதரான மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் வருகை தந்து தங்களுடைய பிரச்சனையை கூறி வழி கேட்டார்கள். அதற்கு பின்னால் அவர்களுக்கு அல்லாஹு தாலா ஒரு உபயத்தை கூறியதை செய்தால் கிடைக்கும் என்று சொன்னான். அந்த அடிப்படையில் இந்த சூராவிற்கு பக்கரா என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னோம். இது அடிப்படை அறிவு. இதே போன்று ஒவ்வொரு சூறாவிற்கும் பெயர் காரணம் இருக்கிறது. இது எந்த நோக்கத்திற்காக வேண்டி எந்த இடத்திலே யாருக்காக வேண்டி இறக்கப்பட்டது என்பது அது ஒரு தனி வகையான அறிவாகும். அதை பற்றி குர்ஆனினுடைய விளக்க உரையில் எழுதுகிற போது எழுதுவார்கள், அஸ்பாப் என்று சொல்லுவார்கள், சபபு, சபபு நுசூல் என்று சொல்லுவார்கள். எந்த காலத்தில் அல்லது யாருக்காக வேண்டி எந்த நோக்கத்திற்கு ஒரு ஆயத்து இறக்கப்பட்டதோ அதை குறிப்பிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காரணத்திற்காக வேண்டி இந்த ஆயத்து இறக்கப்பட்டது அப்படின்னு ஹதீஸ்ல சொன்னதை பல்வேறு ஹதீஸுகளில் எல்லா கிதாபுகளும் பதிவு செய்திருக்கின்றன. அதை குறித்துதான் ஒவ்வொரு சூறாவையும் விளங்க வேண்டிய கட்டாயத்தில் அவசியத்தில் நாம் இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் நம்முடைய இஷ்ட பிரகாரம் தீனை விளங்குவதற்கோ அல்லது நம் இஷ்டத்திற்கு புரிந்து கொள்வதற்கோ மாற்றமில்லை. தகவல் எப்படி அதன் முடிந்தோ அதற்கு விளங்கிக்கொண்டார்களோ விளங்குவதற்குத்தான் மார்க்கம். நமக்கு அறிவு இருக்கிறது, எனக்கு பெரிய விளக்கம் இருக்கிறது என்று நம்முடைய விளக்கங்களை உள்ளே புகுத்தி அதிலே திருப்பத்தை ஏற்படுத்தவோ அல்லது சுயகருத்துக்களையும் சுயபுராணங்களையும் உள்ளே புரட்டலாக ஏற்படுத்துவதற்கோ இந்த சமுதாயத்தில் அல்லாஹு தஆலா அனுமதி தரவில்லை. அப்படி ஒரு சமுதாயம் செய்துவிட்டு அவர்களை பற்றி திருக்குறானிலே அல்லாஹு தஆலா கூறுகிற போது சொன்னான், அவர்கள் எல்லாம் வேத புரட்டர்கள். யகூதிகளையும் நசாராக்களையும் பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது சொல்லுகிறான், நசாராக்கள் இருக்கிறார்களே வேத புரட்டர்கள், வேதத்திலே ஒரு வார்த்தையை இறக்கி, வேதத்திலே ஒரு சட்டத்தை நாம் இறக்கி வைத்து இப்படித்தான் நீங்கள் செயல்பட வேண்டும் என்று நாம் சொன்னோம் என்றால் இந்த மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களுக்கு வேண்டியவன், தங்களுக்கு வேண்டாதவன், தங்களுக்கு தேவை, தங்களுடைய அறிவு, தங்களுடைய காலத்திற்கு முடியுமா முடியாதா என்று அந்த வேதங்களிலே புரட்டல்கள் செய்து அதற்கு தகுந்தது போன்று தங்களுடைய வாழ்க்கையை ஆக்கிக் கொண்டார்களே, அந்த கூட்டத்தை பாருங்கள், அவர்களை பார்த்து அல்லாஹ் கோபப்படுகிறான் என்று குர்ஆன் சொல்லித் தருகிறதே, அதே போன்று நீங்கள் ஆகிவிட வேண்டாம். யுஹர்ரிஃபூனல் கலிமா மவாதிஹி என்று பேர் வாங்கி அதனுடைய பிரயோஜனத்தையும் அடைந்து இந்த உலகத்திலே முத்திரை இடப்பட்டார்களே, அவர்களை போன்று நீங்கள் ஆகிவிட வேண்டாம். இதற்கு ரசூல் எப்படி சொன்னார்களோ, அல்லாஹுவினுடைய தூதர் எப்படி சொல்லி தந்தார்களோ, அதை சுற்றி இருந்த சஹாபாக்கள் எப்படி விளங்கினார்களோ, அப்படி விளங்குகிற அறிவை அல்லாஹ் உங்களுக்கும் நமக்கும் மீண்டும் மீண்டும் தருவானாக என்று சொன்னால், சென்ற வாரங்களிலே நாம் சொல்லுகிற போது சொன்னோம், இப்படி இஷ்டத்திற்கு திருமறையை விளங்குவதற்கு அல்லது விளக்குவதற்கு எவருக்கும் உரிமை கிடையாது. அல்லாஹும் அல்லாஹினுடைய தூதரும் இப்படி சொன்னார்கள் என்று மேற்கோள் காட்டி சொல்லுவதற்குத்தான் உரிமை இருக்கிறதே தவிர வேறு ஒரு வகையிலே இஸ்லாம் அனுமதி தரவில்லை என்று சொன்னோம். சில சகோதரர்கள் வந்து நம்ம இடத்திலே சொன்னார்கள், இல்லை எதிரத் நம்ம தான் படிக்கிறோம், நம்ம விளங்குறமே, ஏன் என்ன கருத்து அப்படின்னு. இன்னும் சில இடத்திலிருந்து வேறு புதிதாக ஆகுவதற்கு திருக்குறான் விரிவுரைகளை ஏற்பாடு செய்வதற்கும் சில இடங்களிலே ஏற்பாடு செய்யப்படுகிறது. உலகத்திலே இருக்கிற சில பெரிய மனிதர்கள் என்று யாரை சுட்டி காட்டப்படுகிறதோ அவர்களெல்லாம் நாமும் திருமறையை விளங்க ஆரம்பிக்கலாம், நாமும் விளக்கம் சொல்ல ஆரம்பிக்கலாம் என்ற தகுதிக்கு வந்து விடுகிறார்கள். அந்த எச்சரிக்கைக்காக வேண்டி சொல்லுகிறேன், நான் சொல்லுகிற கருத்து யாரையோ அந்த பார்ட்டி இந்த பார்ட்டி அவர் இவர் யாருக்கும் சார்புடையதல்ல. உலகத்தினுடைய எந்த மூலையில் எவன் இப்படி ஒரு தவறை செய்தாலும் கூட அந்த இடத்திலே இந்த ஹதீஸுகள் வந்து தொக்கி நிற்கும். ஏனென்றால் இது என்னுடைய சொந்த கருத்தல்ல, அதற்கு வந்து இப்படி சொல்லிட்டு போயிட்டாருன்னு சொல்லதற்கல்ல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்திய தூதரவர்கள் வார்த்தை எந்த வார்த்தையை விட்டு சென்றார்களோ அந்த வார்த்தை இன்றும் பல்வேறு ஹதீஸ் கிரந்தங்களில் ஆதாரமாக அமைக்கப்பட்டிருக்கிறதோ சொல்லுகிற போது சொன்னார்கள், மன் கால ஃபில் குர்ஆனி, மன் கால ஃபில் குர்ஆனி பிகைரி இல்மின் ஃலயத்தபப்பா மக்அதஹு மினன் நார். எவன் திருக்குர்ஆனிலே எந்த ஒரு அசல் அறிவும் இல்லாமல், எந்த ஒரு ஞானமும் இல்லாமல் குர்ஆனினுடைய ஹதீஸினுடைய நாயகத்தினுடைய வாழ்க்கை வரலாறுடைய ஹதீஸ் தொகுப்பு என்றால் என்ன, இது சஹீஹா தஈஃபா முர்சலா முன்கதியா, இதனுடைய வகை என்ன, இந்த திருக்குர்ஆனினுடைய ஆயத்து எங்கு இறங்கியது, இதனுடைய ஹிஜ்ரி என்ன, இதனுடைய அஸ்பாபே நுசூல் என்ன, இது யாரின் மீது இறக்கப்பட்டது, இதற்கு எப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கத்தை சொல்லி சென்றிருக்கிறார்கள், அதை சஹாபாக்கள் எப்படி விளங்கி இருக்கிறார்கள் என்பதை புரியாமல் மங்கால ஃபில் குர்ஆனி பிகைரி இல்மின், இந்த அகலுகள் இப்படி சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் தன்னகத்தே கொள்ளாமல் ஒருவன் சுயபுராணமாக ஒரு கருத்தை சொன்னான் என்று சொன்னால் ஃலயத்தபப்பா மக்அதஹு மினன்னார், நான் கடுமையாக எச்சரிக்கிறேன், அவனுடைய இறை இடத்தை அவன் நரகத்தில் ஆக்கிக் கொள்ளுவான். ஏனென்று சொன்னால் அவன் என்னோடு விளையாடுகிறான், எனக்கு இந்த குர்ஆனை இறக்கி வைத்த ரப்போடு விளையாடுகிறான். அப்படி விளையாடுபவனை அல்லாஹ் ஒரு காலமும் சும்மா விட மாட்டான். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே ஒரு இடத்திலே சொல்லும் போது சொல்லுகிறான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா அஸ்ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா அஸ்ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், இந்த குர்ஆனை சத்தியமாக நாம் தான் இறக்கினோம், நாமே பாதுகாக்கிறோம், பாதுகாக்குகிற பொறுப்பை ரப் எடுத்துக் கொள்ளுகிற போது அதிலே சுயபுராணங்களை சொல்லுவதற்கோ அல்லது என்னுடைய கருத்து ரொம்ப உயர்ந்த கருத்தாக இருக்கிறது என்று நம்முடைய கருத்துக்களை உள்ளே திணிக்கவோ ரப் ஒரு காலமும் அனுமதி கொடுக்க மாட்டார். ஏனென்று சொன்னால் அதற்குத்தான் உடனே ரசூலையும் கூட இறக்கி இந்த திருமறையை இப்படித்தான் விளங்க வேண்டும் என்று தம்பி என்று சொல்லி தந்திருக்கிற அந்த ரப்புக்கு நீ எதிர்வாதம் புரிந்தா என்று சொன்னால் இந்த ஹதீஸ் ரொம்ப தெளிவாக சத்திய உண்மை என்பதை இந்த ஆயத்து நமக்கு விளக்கி தருகிறது. இன்னொரு இடத்திலே சொல்லுகிற போது சொன்னார்கள், மன் தகல்லம ஃபில் குர்ஆனி, மன் தகல்லம ஃபில் குர்ஆனி பிரஈஹி, எவன் தன்னுடைய சொந்த கருத்தை கொண்டு கொண்டு குர்ஆனிலே குர்ஆனினுடைய அல்லாஹ்வினுடைய வேதத்திற்கு விளக்கம் சொல்லுகிறானோ, அவன் சரியாக சொன்னாலும் கூட தவறிழைத்து விட்டான். ஏனென்று சொன்னால், ஆயத்துக்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆயத்திடத்திலே ரசூலை தூக்கி கொண்டு வந்து உட்கார வைக்க வேண்டும். பிஸ்மில்லா என்று சொன்னால் பிஸ்மியிலே ரசூல் வந்து அமர வேண்டும். இதற்கு ரசூல் எப்படி விளக்கம் சொன்னார்கள், எப்படி புரிய சொன்னார்கள், சஹாபாக்கள் எப்படி விளங்கினார்கள் என்று புரிந்து கொண்டால்தான், அந்த ரசூல் காட்டிய வழியிலே விளங்கினால்தான் அது விளக்கமாக அமையுமே தவிர, எனக்கு அரபி தெரியும் அல்லது இது தமிழிலே இருக்கிறது இதை விளங்க முடியும் என்று எவனாவது முற்பட்டான் என்று சொன்னால் அவனுடைய இடம் நரகத்திலே இருக்கும். அவன் சரியாகவே செய்தாலும் கூட தவறிழைத்தவனாக ரப்பினுடைய சமூகத்திலே அங்கீகரிக்கப்படுவான் என்பது சொந்த கருத்தோ சுயபுராணமோ கிடையாது. எல்லா ஹதீஸ் கிதாபுகளிலும் தெளிவாக பதிய வைக்கப்பட்டிருக்கிற சத்திய தூதர் சொன்ன சத்திய வாக்கு. ஆகவே எவர்கள் இதை அஞ்சுகிறார்களோ, அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னது உண்மையான வாக்கு என்று நம்புகிறார்களோ, உண்மையாக முஸ்லீமாக இருந்தால் இந்த கருத்திலே விளையாட முடியாது. அப்படி ஆசை இருந்தால், நாம் சென்ற வாரமே சொல்லுகிற போது சொன்னோம், யாருக்கு எந்த காலத்தில் ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்பது நாம் நம்முடைய கையிலே அல்ல. அல்லாஹ் நினைத்தால் என்றும் கொடுப்பான். அதற்காக வேண்டி நீ உன்னை அர்ப்பணிக்க வேண்டும். ஒரு தடவை சொல்லுகிற போது சொன்னார்கள், அல் இல்மு, ஒரு பெரியவர்கள் சொல்லுகிற போது சொன்னார்கள், அல் இல்மு லா யுதீக பாபஹு ஹத்தா துதீக குல்ல, அல் இல்மு லா யுதீக பாபஹு, ஞானம் என்பது அறிவு என்பது அதிலே ஒரு பகுதியை உனக்கு தராது. அல் இல்மு லா யுதீக பாபஹு, அறிவு என்பது அதில் ஒரு பகுதியை உனக்கு தராது. ஹத்தா துதீக குல்ல, நீ உன்னை முழுமையாக கொடுத்தாலே தவிர அதிலே சரண்டர் ஆக வேண்டும், நீ மௌத்தாக வேண்டும். அப்படி ஆனால்தான் அந்த அறிவு தன் பகுதியிலிருந்து ஹெக்மத் என்று சொல்லுகிற அந்த ஞானத்தினுடைய ஒரு பகுதி, ஒரு துளியை வழங்குகிறது. ஒரு தடவை நாம் முன்னாடி சொல்லும் போது சொல்லி இருக்கிறோம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கிஸ்ஸாவிலே வரும்போது வருகிறது. கப்பலிலே செல்லுகிறார்கள், அந்த கப்பலினுடைய மேற்பகுதியிலே அமர்ந்து ஒரு குருவி போய் கடலிலிருந்து கொத்தி கொண்டு வருகிறது. அப்ப அதை பார்த்து விட்டு அங்க ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பாடம் நடத்துகிறார்கள், ஓ மூசாவே இதை பாருங்கள், இதே எல்லாம் ஆயிரம் படிப்பினைகளை வைத்திருக்கிறார். இந்த கடலை போன்ற ஞானம் ரப்பினுடைய ஞானம், இந்த கடலை போன்ற ஞானம் ரப்பினுடைய ஞானம், இந்த குருவி கொத்தி கொண்டு வருகிறதே அதுதான் உலகத்தாருடைய ஞானம், எல்லா மக்களுக்கும் சேர்த்து அந்த துளி அறிவை வைத்துக் கொண்டு இந்த மனிதன் இந்த பாடுபடுத்தினால் என்ன இருக்கிறது, ரப்போடு ஓட்டி போடுவதற்கு சமமாகி விடுகிறது. ரப்போடு ஓட்டி போட்டால் சாம்பலாகி விடுவாய் என்பதை சரித்திரம் சொல்லித் தருகிறது. ஆகவே எச்சரிக்கை, இது உலகத்திலே எந்த மூலையிலே நடந்தாலும் சரி, எந்த கொம்பர்கள் செய்தாலும் சரி, யாரு பணத்திலே அறிவிலே திமிரிலே ரொம்ப கொழுத்து போனவங்க செஞ்சாலும் இந்த ஹதீஸ் தான் அந்த இடத்திலே நிற்கிறது. நம்முடைய சொந்த கருத்தோ நாம் வேண்டாம் என்று நம்முடைய திமிருத்தனமான பேச்சுகளோ நாம் சொல்லவில்லை, அல்லாஹ்வும் அல்லாஹ்வினுடைய தூதரும் இப்படி சொல்லி தந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் சொல்லுகிறோம். ஆகவே உங்களுடைய இதய கமலங்களிலே இந்த வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதை தேக்கி வைத்துக் கொள்ளுங்கள். எக்காலத்தில் எங்கெல்லாம் இப்படி நடக்கிறதோ உடனே எழுந்து நின்று கேளுங்கள், அப்படி சொல்லுவதற்கு உனக்கு உரிமை இல்லை, நீ யார், அல்லாஹ்வும் ரசூலும் எதை சொன்னார்களோ அப்படி விளங்குவதற்குத்தான் இஸ்லாம் அனுமதி தந்திருக்கிறது என்று உங்களை சொல்லுவதற்கு இந்த கருத்தை உங்களிடத்திலே விடுகிறேன். நீங்கள் எல்லாம் ரப்பில் ஆலமீனுடைய சமூகத்தில் நாளை கேள்விக்குரியவர்கள். இந்த அறிவு உங்களுக்கு கிடைத்து விட்டது, இப்படி இனியும் ஒரு நிலை எங்காவது ஏற்பட்டது என்று சொன்னால் நாளை உங்களை நீங்கள் எல்லாம் குற்றம் பிடிப்படுவீர்கள். இதற்கு மாற்றமான நிலை இப்படி யாரும் செய்யவில்லை என்று சொன்னால் அதை பற்றி கவலையும் இல்லை, இப்படி நடந்தால் அதை கேட்க வேண்டிய பொறுப்பு உங்கள் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அப்புறம் சூரத்துல் பக்கரா அப்படின்னு பார்த்தோம்னா பல்வேறு ஹதீஸ்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூரத்துல் பக்கராவிற்கு, அதாவது இதனுடைய பெருமைகள் என்ன என்று சொல்லி இருக்கிறார்கள். முதல் விஷயம், இது சூராவினுடைய மிகப்பெரிய சூரா, குர்ஆன்ல இருக்கிற மிகப்பெரிய சூரா, இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி பல்வேறு அஹ்காம்கள், அல்லாஹ்வினுடைய பல்வேறு கட்டளைகள் இந்த சூறாவிலே இறங்கி இருக்கிறது. ஹஜ்ஜை பற்றி, அதே போன்று நோன்பை பற்றி இன்னும் பல்வேறு கட்டளைகளை அல்லாஹு தஆலா இந்த சூறாவிலே இந்த சமுதாயத்திற்கு சொல்லித் தருகிறார். குறிப்பாக ஹதீஸிலே பார்த்தோம் என்று சொன்னால் பல்வேறு விதங்களில் இந்த சூறா எப்படி முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பரவாயில்ல இவ்வளவு சொத்து எங்க அப்பன் சேர்த்து வச்சிருக்கார், அங்க ரெண்டு வீடு இங்க ரெண்டு பங்களா இருக்கு, இவர் இவ்வளவு சேர்த்து வச்சார, சரி கொஞ்ச நாள் இருக்கிறது வரையும் பாத்துக்குவோம், என்ன அவ்வளவு சுத்தியமா இவருக்கு ஆஸ்பத்திரி கொண்டு போய் கொடுத்துட போறோம், கொஞ்சம் நஞ்சம் கொடுப்போம், பரவாயில்ல நல்லா வச்சிருப்போம். சரிங்க, அந்த இடத்துல தகப்பனார் இல்லை, அந்த இடத்திலே குழந்தை இல்லை, அந்த குழந்தையை தூக்கியாச்சு, குழந்தையே இல்லை. இப்ப வேறு ஒரு யாரையாவது சொந்தக்காரர்கள், சின்னம்மா பெரியம்மா அந்த முத்துவாப்பா யாரையாவது பிள்ளைய கொண்டு வந்து வச்சு இவங்களை வரங்கன்னா அந்த அளவுக்கு உறவுகள் அங்கே நீடிக்குமான்னு சொன்னா சந்தேகம்.
ஏன்னு கேட்டா இவர் நினைப்பா இவங்க கூட்டிலேயும் தூண்டி விடுவாரு, அவன் இருந்த மூத்தாடி அவனை கொடுத்து சாவடிப்பா, சொத்து பூரா கிடைச்சிடும். எல்லா மனிதனுக்கு வருகிற இயற்கை தாட்ஸ். அப்ப இதே மாதிரி அங்குரு செயல் அரங்கேறுகிறது. அதாவது பனி இஸ்ராயல்கள் காலத்துல ஒரு மிகப்பெரிய பணக்காரர் வாழ்ந்து வந்தார், சொத்தை நிறைய வச்சிருந்தார். அப்போ அவரிடத்தில் இருந்த சொத்துக்களுக்கு அவருடைய சகோதரனின் மகன், தன்னுடைய தம்பி மகன் இருக்கிறான் அல்லது அண்ணன் மகன் இருக்கிறான், ஆசைப்பட்டார். ஆசைப்பட்டு என்ன செய்யலாம், இந்த சொத்தை பூரா களவாடணும், அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை போட்டார். திட்டத்தை போட்டோம்னு அவரு பார்த்தார், இவர் இருக்கிற வரை இந்த வேலையை நாம் செய்ய முடியாது, இந்த நம்ம பெரியதா இருந்தாருன்னா சொத்தெல்லாம் தூக்கிட்டு வந்துட முடியுமா, முடியாது, ஆளை போடு அப்படின்ட்டான். இன்னைக்கு நடக்கிற இதே வந்து அந்த மாஃபியா கும்பல் அங்கேயும் நடந்துகிட்டு இருந்திருக்கு. பனி இஸ்ராயல்கள் காலத்தை பத்தி உங்களுக்கு எல்லாம் பல வாரம் பேச வேண்டி இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, அப்படி ஒத்து பாத்தீங்கன்னு வச்சுங்களா, பனி இஸ்ராயல்களுடைய வரலாறு இப்படி தூக்கி வச்சுக்கிட்டு உங்களை இப்படி பக்கத்துல தூக்கி இந்த காலத்து வரலாறு வச்சோன்னா அப்படி டிட்டோ, இதுல இருந்து ரொம்ப கரெக்டுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம ஆளுங்க இன்னைக்கு இருக்காங்க. அப்ப அந்த பனி இஸ்ராயல்கள் கூட்டத்துல அவர் என்ன செஞ்சாரு, மாஃபியா கும்பலை வச்சு தூக்கி ஆட்டாரு, தூக்கிட்டு போய் கத்தல் பண்ணியாச்சு, முடிஞ்சு போச்சு. இன்னா இல்லாகி இன்னா இல்லைக்கு ராஜு பொருளாதாரம் பூரா கைக்கு வந்துருச்சு. சரி, இந்த ஆளை என்ன பண்றது, செத்து போயிட்டானே, அந்த என்ன பண்றது, மையத்தை என்ன பண்றது, அப்ப ஊருக்குள்ள போட்டா பிரச்சனையா போயிடும், வேற என்ன செய்யலாம்னு யோசிச்சாரு. உடனே ஒருத்தன் ஐடியா கொடுத்தான், பக்கத்து ஊர்ல கொண்டு போய் போடுங்க, நம்மள மாதிரி ஆள் அங்கே இருந்திருக்கான் பாருங்க, பக்கத்து ஊர்ல கொண்டு போய் போடுங்க, ஒன்னும் பிரச்சனை ஆகாது, ஏதாவது பண்ணிக்கலாம், அவன் தான் கொண்டான்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் பக்கத்து ஊர்ல போட சொல்லிட்டாங்க. இப்ப தூக்கிட்டு போய் பக்கத்து கிராமத்துல ஒரு ஊர்ல அந்த பாடியை போட்டுட்டு வந்துட்டாங்க நைட்டோட நைட்டா. இப்ப காலையில எந்திரிச்சு அந்த கிராமத்து மக்கள் தங்களுடைய அந்த மிகப்பெரிய கதவு, அந்த காலத்துல எப்படி இருக்குன்னா ஒரு ஊருக்கும் ரெண்டு ஆறு ஊருக்கும் நடுவுல ஒரு பெரிய கதவு வச்சிருப்பாங்க, அந்த கதவு நைட்டோட நைட்டா வாசல சாத்திடுவான், அப்புறம் திறந்து விடுவான், இப்படிப்பட்ட அந்த அதுல தூக்கி உள்ள தூக்கி போட்டு வந்துட்டான். இப்ப காலையில எந்திரிச்சு மக்கள் வந்து சுத்தி பாக்குறாங்க, ஒரு டெட் பாடி கிடக்கு, யார் யாரு அவன் உன்னை கூப்பிடு, எல்லாரையும் கூப்பிடு, ஊரே கூடி வச்சு யாருன்னு பார்த்தா, ஆனா இவரு நம்ம பக்கத்துல உள்ள அந்த பாவா படுத்து கிடக்காரு. கடைசியில பார்த்தா பெரிய கோடீஸ்வரர் என்ன எப்படி கிடக்கான், எவனோ கொன்னுட்டான், சரி பரவாயில்ல அந்த ஊருக்கு செய்தியை கொடுத்து விடுங்க அப்படின்ட்டாங்க. ஊர்ல போய் பர அறிவிக்கப்பட்டது, செய்தி சொல்லப்பட்டது, உங்கால் மூத்தா போயிட்டாரு. உடனே எல்லாரும் வந்தான், வந்த உடனே இந்த சின்னத்தா பையனும் அங்கேருந்து நேரம் சேர்ந்து வந்தான். வந்த உடனே இந்த மாதிரி யாரை கொண்டாங்க, அவன் உடனே சொன்னா, யாரும் கொள்ளல, நீங்க தான் கொண்டீங்க. அந்த ஊருக்காரங்களை பாத்தீங்கன்னா, என்னையா கிண்டல் பண்றீங்களா, நீங்க தான் கொண்டீங்க. இப்ப இங்க பெரிய சர்ச்சை நடக்குது, நாங்க கொள்ளங்கிற எங்களுக்கு யாரும் தெரியாது, எல்லாரும் வா உடன்படிக்கேடு ஒருத்தர். அப்ப கடைசியில எல்லாம் முடிஞ்சு போச்சு, மூசா அலை இஸ்லாம் அவங்க இருக்காங்க. நேரம் இந்த கூட்டம் பூரா மூசா அலை இஸ்லாம் கிட்ட வருது, வந்து கேக்குறாங்க, மூசாவே இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்து போச்சு, இதுக்கு ஏதாவது ஒன்னு பரிகாரம் செய்யணும், இது யாரு கண்டுபிடிச்சா கொலை பண்ணான்னு தெரியணும், நீங்க கண்டுபிடிச்சு காட்டுங்க. இன்னைக்கு நம்ம ஆலிம்சா மாத்த வந்து கேக்குறாங்க இல்லையா, அது இப்படி நடந்து போச்சு, இது யாருன்னு நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அரிசி கரிசு குருசுல ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படி லேசா பாத்து கொஞ்சம் சொல்லி விட்டுருங்களேன், நமக்கு நம்ம ஏதாவது இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்ப அதுக்கு பின்னாடி பாத்துக்குவோம் அதற்கு அப்படின்னு பாரு. இன்னைக்கு எது நடந்தாலும் சரி அதற்கு நம்ம பின்னாடி பாத்துக்குவோம், எங்க பாக்குறது, அது முடிஞ்சதோட அப்படி போயிருவோம். பாதி பேர் பாதி பேருடைய ஆலிம்சா பத்துவாவே சில பேர் கீழே போயிட்டான், என்னன்னா நீங்க ஏதாவது செய்யுங்க அதற்கு அப்புறமா பாத்துக்கோங்க, அப்புறம் எல்லாம் முடிஞ்சோன்னு அவர் வாடும் போயிட்டே இருப்பாரு. அப்ப இவர் என்ன செஞ்சாரு, இதே மாதிரி வந்து சொல்லப்பட்டுச்சு. இதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் கதையில ஒரு தடவை ரெண்டு தடவை இல்ல பல தடவை எல்லாத்துக்கும் வந்து கேட்பாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை இதுக்கு மட்டும் நம்பிருந்தா, இந்த ஆள்கிட்ட ஏதோ இருக்கு, இவர் வானத்துக்கு மேல பூமி கீழே எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காரு, எதை கேட்டாலும் டமார் டமார்னு சொல்லிடுறாரியா, இவர் என்ன ஏதாவது ஒண்ணுனா பொசுக்குன்னு வந்துருவாங்க, வந்து நின்றுக்கிட்டாங்க, நீங்க சொல்லித்தான் ஆகணும். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சரி என்ன செய்யறது, இப்ப நானும் ஈமான் கொள்வாங்க அப்படின்னு நினைச்சு கையை தூக்கி சொன்னா, யாருலா இது யார் மூத்தா போனான்னு தெரியல, இது யாருன்னு தெரியணுமா இந்த ஆளுகளுக்கு, அதனால என்ன செய்யணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட. அப்ப அல்லாஹு தஆலா சொன்னதாக திருக்குர்ஆனினுடைய வாசகம் இந்த இடத்திலே சொல்லுகிறது. அல்லாஹு தஆலா சொல்றான், இத் கால மூசா லி கௌமிஹி இன்னல்லாஹு யஅமுருக்கும் அன் தத்பஹு பக்ரா காலு அத்தத்தகிதுனா ஹுஸ்வா கால அஊது பில்லாஹி அன் அகூன மினல் ஜாஹிலீன். மூசா அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய கூட்டத்தார்களுக்கு சொன்னார்கள், இத் கால மூசா லி கௌமிஹி, மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கூட்டத்தார்களுக்கு சொன்னார்கள், இன்னல்லாஹு யஅமுருக்கும் அன் தத்பஹு பக்ரா, நீங்க ஒரு மாட்டை அருங்க அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்றான், நீங்க ஒரு மாட்டை அருங்க அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்றான். உடனே அந்த ஆளுக்கு கேட்டாங்க, காலுவா தத்தகிதுனா ஹுசுவா, என்ன மூசா கிண்டல் ஒன்றியா, நம்மளாம் கேட்போம்ல, ஒருத்தர் வந்து கேட்கிறாருங்க இதே மாதிரி ஒண்ணு டீ வாங்கி கொடுங்க அப்படின்னு ஆலிஞ்சா சொல்றாரு, யோ என்ன ரொம்ப கிண்டலா தெரியுதா, ஏதாவது ஒண்ணு சொன்ன ஏதாவது பதில் சொன்னா அவங்களுக்கு விளங்காட்டி என்ன செய்யறது. அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்லுகிற போது சொல்லுகிறான், அதாவது சூரத்துல் கஹ்ஃபினுடைய அந்த பகுதியில் வருகிறது, மனிதனுக்கு எதெல்லாம் தெரியாதோ அவனுடைய அறிவில எதெல்லாம் படாதோ அதையெல்லாம் மனிதன் நம்பிக்க மாட்டான், அதெல்லாம் மனிதனால பொறுத்துக் கொள்ள முடியாது. யாரு இதே மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு காலத்துல அந்த எந்த மனிதரை போய் நீங்க சந்திங்கன்னு அல்லாஹ் சொன்னானோ அந்த மனிதரை போய் அவர்கள் சந்தித்தார்களோ அந்த இடத்திலே நடந்த பாடத்திலே வருகிறது. அந்த இடத்திலே பாடம் நடக்குது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. போன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரை பார்த்து கேட்டாங்க, அல்லாஹ் தஆலா உங்க கூட இருக்க எனக்கு சொன்னான் அப்படின்னு சொன்னவன அவங்க சொன்னாங்க, நீங்க யாரு? நான் தான் மூசா, அந்த நபி இருக்கலாம். ஓ நீங்களா? அடட உங்களால முடியாத அப்படின்னா, யோ நான் நபி, நான் நபி, நீ என்னால முடியாதுன்னு சொல்ற அப்படின்னு சொன்ன உடனே அந்த வாக்குவாதத்தில் என்ன நடந்தது அப்படிங்கறத அல்லாஹு தஆலா படம் பிடித்து காட்டுகிறான். சொல்றான், வருகிறது, உங்களுக்கு எது தெரியாதோ அதன் மீது நீங்கள் பொறுமையாக இருக்க மாட்டீர்கள். அந்த இடத்துல வருகிறது போல என்னோடு பொறுமையாக இருக்க முடியாதுன்னு சொன்னாங்க. உலகத்திற்கே ஒரு பாடம் அந்த இடத்திலே அல்லாஹு தஆலா நடத்துகிறான். எப்படி நீங்கள் பொறுமையாக இருக்க முடியும்? எதை உங்களுடைய அறிவு சூழவில்லையோ அந்த விஷயத்தில் மனிதன் எதையும் பொறுத்துக் கொள்ள மாட்டார். இன்னொரு கவிஞர் சொன்னதாக பல்வேறு அரபி பாடசாலையிலே வைத்திருக்கக்கூடிய அந்த புத்தகத்திலே வருகிறது, அன்னாசு அஅதாவு லிமா ஜஹிலு, அன்னாசு அஅதாவு லிமா ஜஹிலு, மனிதர்கள் இருக்கிறார்களே தங்கள் அறியாத விஷயத்தை என்றும் எதிரிகளாகத்தான் இருப்பார்கள். எனக்கு எது புரியலையோ அதுல போல அப்படிலாம் நடக்காதுங்க. ஏன்னா இவருக்கு அந்த அறிவு இல்லை என்று சொன்னால் யாருக்கும் இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். அப்படி அந்த அறிவு இல்லாத விஷயத்தை பக்கத்துல இருந்து நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா மனிதன் பொறுத்துக் கொள்ள மாட்டான், உன்னை சும்மா விட மாட்டான் அப்படின்னு அல்லாஹு தஆலா அந்த இடத்துல பாடம் நடத்துறான். அப்ப மூசாவிற்கு நடத்தப்பட்ட இந்த பாடம் இருக்கிறது அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அந்த இடத்துல அவங்க வந்து கேட்டாங்க, நீங்க கேளுங்க அப்படின்னாங்க. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் கையை தூக்கி கேட்ட உடனே அல்லாஹு தஆலா அந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்றான், நீங்க மாட்டை அறுக்க சொல்லுங்க. திரும்ப கேட்டா, என்ன கிண்டலா பண்றீங்க, கிண்டல் பண்றீங்க? உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் திரும்ப சொன்னாங்க, இப்படிப்பட்ட ஜாஹில்களோடு நான் இருப்பதை விட்டு அல்லாஹு தஆலா என்னை பாதுகாத்துடுவானாக, மடையர்களோடு இப்படி நான் இருப்பதை விட்டு அல்லாஹு தஆலா என்னை பாதுகாப்பானாக அப்படின்னு சொன்னாங்க. சொல்லி முடிச்ச பின்னாடி அந்த கூட்டத்தார் அதோட விடல, இது யார்கிட்ட போய் கேட்டாலும் தீர்ற பிரச்சனை கிடையாது, இவன் கொண்டானாமா கொள்ளலாமா, இவன்கிட்ட கேட்டா இவன் இல்லாமா, இப்ப ரெண்டு பேரும் சந்திச்சிருத்து அடிச்சுக்கிட்டே நிப்பான்னு அந்த ஊர் தலைவர்கள் முடிவு பண்ணி செஞ்சாங்க. மூசாவே திரும்ப ஏதாவது வேற கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்களேன் அப்படின்னு உடனே அவங்க சொல்லிட்டாங்க, அல்லாஹ் சொன்னது முடிஞ்சு போச்சு, மாட்டை அறுக்கணும், வேற வழியே இல்லைன்ட்டாங்க. உடனே திரும்ப கேக்குறாங்க, காலு துகளனா ரப்பகையு பையில்லனா மாகி. உடனே திரும்ப சொன்னா, அந்த மாடுனா எப்படி இருக்கணும்? சரி இப்ப ஒத்துக்கிட்டோம், நாங்க வழிக்கு வந்துட்டோம். அப்ப மாடுனா என்ன அப்படின்னு கேக்குறான் அந்த கூட்டத்தார், மாடுனா என்ன? அப்ப கேட்ட உடனே திரும்ப அல்லாஹு தஆலா இடத்துல அவங்க கேட்டு பதில் சொல்றாங்க, கால இன்னஹு யகூலு இன்னஹா பக்ரதுன் லா ஃபாரிதுன் வலா பிக்ருன் وَلَا بِكْرٌ عَوَانٌ بَيْنَ ذَلِكَ فَفْعَلُوا مَا تُعْمَرُونَ. அப்ப அந்த இடத்துல இரண்டாவது அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்றான், அது ஒரு மாடு, அது கிழட்டு மாடும் கிடையாது, அதே போன்று இளமாடும் கிடையாது, ரெண்டுக்கு நடுவுல உள்ள ஒரு மாடு அது, அத உங்கள் மீது எது சொல்லப்பட்டதோ அதை செஞ்சு செய்யுங்கயா அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்றான். மூசாவே நீங்கள் சொல்லுங்கள், அது கிழட்டு மாடும் கிடையாது, அது இளம் மாடும் கிடையாது, ரெண்டுக்கும் இடையில உள்ளது, எது சொல்லுமோ அதை செய்ய சொல்லிருங்க, அதோட முடிச்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொல்லிட்டான். இப்ப திரும்பவும் இப்படி யோசிக்கிறாங்க, மாடுங்கிறது கதையை கேட்டா விளக்கம் சொல்லியாச்சு, திரும்ப இப்படி யோசிச்சான். யோசிச்சுட்டு திரும்ப என்ன பண்ணா, இந்த பனி இஸ்ராயிலர்கள் கூத்து பெரிய கூத்து வரலாறுல அதெல்லாம் விளங்கணும் நம்ம. அப்ப திரும்ப என்ன கேட்டான், கால் உதவு இல்லனா ரப்பகையு பை இல்லனா மாலவுனுகா. திரும்ப கேட்டான் மூசா அலை இஸ்லாம் அவர்களே, அதுக்கு கலகு என்னன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன். எல்லாத்த அட ஏண்டா வாயால கெட்டு தொலைகிறீ, அல்லாஹ் வந்து அருணா அறுத்து முடிச்சிருந்தேன்னா ஏதாவது ஒன்னு நடந்திருக்குமே. உன்னை இவன் திரும்ப கேட்கான், அது மாடு எப்படி இருக்கும் சொல்லிட்டான் அல்லாஹ் சொல்லிட்டான், அது இப்படி இப்படி இருக்கும், கிழட்டும் கிடையாது, போய் எங்க பிடிக்கிறது, சரி இன்னொன்னு ஏதாவது கேட்டு பாப்பேன் ஏதாவது குறையும், அவனுக்கு ஒரு எண்ணம், இன்னொன்னு கேட்டா குறைஞ்சு போயிரும், அப்ப அது கலர் எப்படி இருக்கும் அப்படின்னா. உடனே அல்லாஹு தஆலா திரும்ப சொல்றான், இன்னஹு யகூலு இன்னஹா பக்ரதுன் சஃப்ராவுன் ஃபாக்கிஉன் லவ்னுஹா தஸுர்ருன் நாதிரி. அது மஞ்ச கலர் மாடு, அதை யாரெல்லாம் பாக்குறாங்களோ பார்த்த உடனே ஒரு ஈர்ப்பு சக்தி வரும், அதை பார்த்த உடனே அப்படி பாக்கணும் போல தோணவே அப்படிப்பட்ட மாடு. என்னடா பெரிய முசீபத்தா போச்சு. முதல்ல கேட்டான், இது யாரையாவது ஆள சொல்லுவான், இந்த ஊர்ல இருக்கும் சொல்லுவான்னு பார்த்தா கடைசியில் அல்லாஹ் தஆலா அது மஞ்சள் கலரா இருக்குங்கிறானே, இது என்ன கூத்து அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தார்கள் கெட்டது இந்த கத்ரத்து சுவால். ஓவரா எங்கெல்லாம் கேள்வி கேட்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அழிவுக்கு தான் அடையாளம். ஓவரா எங்க கேளு, அதுக்கு மேல அதுக்கு மேல ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருந்தா, அது நாங்க இது நாங்க இது நாங்க இது நாங்க, அப்புறம் கடைசியில எல்லாம் முடிஞ்சு போகும்போது கடைசியில வருது அல்ல அல்லாஹ்னா யாருங்க, அதுக்கு மேல போறாரு அப்படி ஒண்ணு, அதுக்கு மேல என்னங்க அப்படிங்கும் போது இவர் கடந்துட்டாரு. ஞானத்தை எல்லாம் கடந்து அரிசு குருஷை எல்லாம் கடந்துட்ட உடனே குபர்ல போயிடுறாரு. அப்ப இந்த இடத்துல விளங்க வேண்டிய விஷயம், எது சொல்லப்பட்டதோ அதை செய்யணும். ஒருத்தர் சொல்றோம் மோசாவுக்கு மேல வந்து மசகு செய்யணும், ஒருத்தர் சஃபர்ல போறார், சஃபர்ல போற போது மசகு செய்யறது அனுமதி தரப்பட்டு ஒண்ணு. மோசா அப்படின்னு சொன்னா கால்ல அரபுகள் ஒரு தோளினால் செய்யப்பட்ட ஒரு ஆடை மாதிரி ஷூ மாதிரி போட்டுக்குவாங்க, அது நம்ம போடுற ஷூ இல்ல, அது நல்லா கெட்டியாக இருக்கும், அழுத்தமா காலை புடிச்சுக்கும். ஒரு செஞ்சுட்டு அதை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஷூலே அப்படி இருப்பாங்க, அதுல நடந்து போகலாம் வரலாம், ஒண்ணும் செய்யாது. இப்ப அதுக்கு மேல மூணு நாளைக்கு அவர் அதை கலட்டாமே மசகு செஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டா குளிர்காலம் வெளியே போகும்போது மனிதர்களுக்கு சிரமமாக இருக்கும்னு அல்லாஹ் தஆலா ஒரு சரியத் சட்டத்தை ஏற்படுத்தி தந்திருந்தான். ஒண்ணே இத அப்பதான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், உண்மையிலே இது நம்முடைய அறிவுக்கெல்லாம் வேலை கொடுத்து இது ஏன் அப்படி இப்படின்னு கேட்கிற ஆளாக இருந்திருந்தா நான் முதல்ல கேட்டிருப்பேன். மோசாக்கு மேலதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மசகு செய்ய சொன்னாங்க, ஆனா அசிங்கம் ஆவறது மோசா அழுக்கு ஆவறது கீழே. அறிவு நம்ம அறிவுக்கெல்லாம் அங்க வேலை கொடுக்கணும் நினைச்சிருந்தா கீழே தானே மசகு செய்யணும், யாரு உங்களுக்கு மேல மசகு செய்ய சொன்னா அப்படின்னு கேட்டிருப்பேன் நாங்க. அது அந்த காலத்தோட முடியல. இப்ப ஒருத்தர் வந்து சொல்றாரு, நான் தான் சாக்ஸ் போட்டிருக்கேன், அந்த சாக்ஸ் மேல மசகு செஞ்சுக்கிட்டான் என்ன, ஒருத்தர் வந்து கேக்குறாரு சாக்ஸ் மேல, இது பெரிய பிரச்சனை. ஆபீஸ்ல போறது பாதியாளுக்கு என்ன செய்யுதுன்னா சாக்ஸ் மேல ஒரு மூணு இழுப்பு எழுத்துட்டு போய் தொழுதுறது, தொழுவ கூடாது சகோதரர்களே. மோசாக்குன்னு சொல்லிட்டு ஒரு வரமுறை இருக்கிறது, அதை நிர்ணயித்து கொடுத்து சொன்னாங்க, இதுக்கு பேர் தான் மோசா, இது அணிந்தால் நீங்கள் அப்படி செய்வதனால் தவறு கிடையாது. நாங்க இன்னைக்கு நம்ம போடுற சாக்ஸ் துணி அப்படியே கலட்டிட்டு மசகு காலை கழுவிட்டாரு முடிஞ்சு போச்சு ஒருத்தர் மேல தொடச்சிட்டாருன்னு வச்சுங்க இன்னைக்கு நாளைக்கு ரப்பில் ஆலமீன் ரப்புல் ஆலமீனுடைய சமூகத்திலே நிற்கிறோம் அப்ப கேக்குறான் இத மோசாவினுடைய கணக்கிலே இல்லையே இப்ப நீ இதை செஞ்சதெல்லாம் தப்புன்னா எல்லா லுகரும் போச்சு ஆபீஸ்ல இருந்த லுகர் அசர் மகரிப் இஷா உன்னுடைய வாழ்க்கையினுடைய முழு தொழுகையும் போச்சு இப்ப ஒருத்தர் என்ன செஞ்சாரு பரவாயில்லன்னு கலட்டிட்டு கழுவிட்டார் முடிஞ்சு போச நம்ம உள்ள நிறைய மாட்டிக்குவோம் அப்படிங்கறது அர்த்தம். நம்முடைய வாயை திறந்தாலே மனிதர்களிடத்தில் அல்லாஹு தஆலா மிகப்பெரிய கூவத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கான். வாயை திறந்து ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டாலே முடிஞ்சு போச்சு. ஒரு இடத்துல சொல்லுகிற போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவன் அதிகமாக பேசுகிறானோ அவன் அதிகமாக தவறிலைக்க ஆரம்பிப்பான். தவறா பேச்சில வரும், யாரை பத்தியாவது பேசுவார், பேசிக்கிட்டே இருப்பார் ஒருத்தர். அப்படி சும்மா எப்படிங்க பேசிக்கிட்டு இருக்க முடியும்? ஆமாங்க, அவருங்க இவருங்க இப்படி தவறு போயிட்டே இருக்கும். ஒரு காலத்தில் அந்த தவறுகள் அதிகமாகி பொய் சொல்ல ஆரம்பிச்சு அப்ப கிறுக்க மாதிரி ஆயிப்பெறும், ஒளறுகிற அந்த நிலை வந்துவிடும். பாவமூட்டை தன்னகத்தை சுமந்து கொள்வார் என்று ஒரு ஹதீஸினுடைய பொருளை ஏதோ ஒரு இடத்துல படித்த ஞாபகம். அப்ப இந்த இடத்துல விளங்கணும், அதிகமாக கேள்வி கேட்பதும் ஒரு நிலத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி கேள்வி கேட்கறது கூடாது. ஏன்னா மூசா அலை இஸ்லாம் அவருடைய நிலைமையை காட்டி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதாக ஹதீஸுகளினுடைய அதாவது அதனுடைய அர்த்தத்திலே நாம் பார்க்கிறோம். இப்ப இந்த இடத்துல அவன் கேட்டான், மா லவுனுஹா, அதனுடைய கலர் என்ன அப்படின்னா, உடனே சொன்னாங்க அது வந்து அல்லாட்ட கேட்டு சொன்னாங்க, அது மஞ்சள் கலரா இருக்குமா, அதே மாதிரி பார்த்தா நல்ல அப்படி ஒரு அட்ராக்ஷனா இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே இதோட சும்மணிக்கல, திரும்பவும் கேட்டான், காலுது உலனா ரப்பக் மாஹிய இன்னல் பக்கர தஷாபக அலைனா நடுநிலையாக இருக்க மாடு மஞ்சளா நிறைய இருக்கு, இப்ப எந்த மாட்டை பிடிக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொன்னா, இன்னா இன்ஷா அல்லாஹு லமுஹ்தது, அல்லாஹ் நாடினால் நாங்கள் நேர்வழி பெறுவோம். கடைசியா ஒரு வார்த்தை விட்டான். இந்த இடத்துல அல்லாஹ் வந்து செக் போஸ்ட் போட்டான், சரி உன்னை சோதிச்சது போதும் போதும்னு சொல்லிட்டு கடைசியா அதுக்கும் அல்லாஹ் தஆலா விளக்கம் சொல்றான். கால இன்னஹு யகூலு, கால நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னஹு யகூலு அவன் சொல்லி இருக்கிறான், இன்னஹா பக்கரத்துன் லா தலூலுன் துஸீருல் அர் வலா தஸ்கில் ஹர் முஸல்லமத்துன் லாஷியத ஃபீஹா காலுல் ஆன ஜஅத பில் ஹக் ஃதபஹூஹா வமா காது யஃபஅலூன். இந்த நேரத்துல அல்லாஹ் அவர்களை பார்த்து சொன்னான், அந்த மாடு, அந்த மஞ்சள் கலர் மாடு இருக்கிறதே, அது ஏர் உழுதும் இருக்காது, ஏர் ஏர் வயல்ல பூட்டி ஏர் விழப்பட்டிருக்காது, அதே போன்று அதை கொண்டு நீர் விவசாயத்திற்கு நீர் பாய்ச்சப்பட்டிருக்காது, அந்த மாட்டை கொண்டு ஏர் பூட்டி களத்திலே விழப்பட்டிருக்காது, அதே போன்று அதை கொண்டு தண்ணீர் பாய்ச்சி இறைக்கப்பட்டிருக்காது. முஸல்லமத்துன், அது ரொம்ப, அதாவது ஒரு நல்ல மாடு, லாஷியத்த ஃபீஹா, அதிலே அடையாளங்கள் இடப்பட்டிருக்காது. பொதுவா மாடுனா காதை குத்தி வாழை வெட்டி தலையை கொம்ப சீவி இப்படிலாம் இருக்கும்ல, இந்த எந்த அடையாளமும் அதன் மீது இடப்பட்டிருக்காது. அப்படி ஒரு மாடு, அந்த மாட்டை பிடிச்சி அறுக்க சொல்லுங்க. அல்லாஹு தஆலா சொன்னான். இப்ப இதோட கடைசியா முடிஞ்சு போச்சு, பிடிச்சிட்டு வந்தாங்க, அறுத்தாங்க, அவர் எழுந்த அந்த பிடிச்சிட்டு வந்த அந்த மாட்டை எடுத்து அதனுடைய ஒரு பகுதியை எடுத்து அடித்தார்கள். அவர் எந்திரிச்சு நின்று சொன்னாரு, என்ன கொலை பண்ணது, என்னுடைய தம்பியினுடைய, என்னுடைய சகோதரனுடைய பையன் இவன் தான் பேரை சொல்லிட்டு திரும்ப வந்து படுத்துக்கிட்டாரு. இப்ப இந்த இவ்வளவு கதையும் எதுக்கு நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த இவ்வளவு கதையும் எடுக்கு நடக்குது அப்படின்னு சொன்னா, அல்லாஹு தஆலா அந்த இடத்திலே ஒரு கருத்தை உறுதிப்படுத்துகிறான். அதாவது உன்னுடைய வாழ்க்கைக்கு பின்னால் மரணம் என்பது ஒன்று கண்டிப்பாக உண்டு, அந்த மரணத்திற்கு பின்னால் நாம் உன்னை உயிர் கொடுத்து எழுப்போம் அப்படிங்கறத உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி தான் யார் என்கிற அந்த ஏகத்துவத்தை, ஜலாலத்தை, தன்னுடைய அளவு கடந்த குதிரத்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா அந்த சமுதாயத்தில் இப்படி செய்து காண்பித்தான். அந்த மனிதரை எழுப்பினான், அவர் சொன்னார், மீண்டும் மரணம் அடைந்து படுத்துக் கொண்டார். இது ரச்சகனுக்கு ரொம்ப லேசு, இது ஒரு பெரிய காரியம் இல்லைன்னு அல்லாஹு தஆலா நிரூபித்து காட்டுறான். இப்ப அதே பேரை இங்கு கொண்டு வந்துட்டு, எந்த மாட்டினால இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்பட்டுச்சோ அந்த மாட்டினுடைய பெயரை கொண்டு வந்து இங்கே இட்டு இதுல சொல்லுகிறார்கள். இந்த இடத்துல அந்த மாட்டினுடைய கதை என்று அல்லாஹு தஆலா பெயர் வைத்திருக்கான். இப்ப இந்த மாடு அப்படின்னு வச்சதுனால இது மாட்டு சூறா இல்லங்க, மனிதனாக இருந்தும் மாடாக இருக்கிறாயே, ஒரு காலம் இருக்கிறது, அந்த காலத்திலே நீ புதைகுழியிலே தள்ளப்படுவாய். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய முதல் படி மனிதனுக்கு கபூர்ல தொல்ல ஆரம்பிச்சிருச்சுன்னா அவன் கடைசி நிலையிலே இருக்கிறவரை தொல்லையோதல்லை, அதுதான் முதல் வீடுன்னு சொன்னாங்க. இப்ப அதை உறுதிப்படுத்துவதற்குத்தான் அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே ஆரம்பிக்கிறார், முதல் சூராவிலே அதை கொண்டு வருகிறார். ஏன் கொண்டு வந்தான், நாம் சொல்லும் போது சொன்னோம், இந்த மறுமையிலே எழுப்புவது என்ற ஒரு ஆழமான கருத்து தான் எப்போது மனிதனுடைய இதயங்களிலே ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறதோ அப்ப என்ன செய்வான், மத்த எல்லா செயலும் சரியா செய்வான். இன்னைக்கு இல்ல, ஒரு நாள் மூத்தா போயிருவோங்க, உடனே அல்லாட்ட அழுது கேட்போங்க, 27 அன்னைக்கு நானும் உட்கார்ந்து அழுவோம், லைலத்துல் கத்ர் அன்னைக்கு அழுவோம், பராத் அன்னைக்கு அழுவோம், எப்படியாவது அல்லாஹு தஆலா மன்னிச்சிருவான். ஏங்க மன்னிப்பான், நாளைக்கு அவன் பிடிச்சிட்டானா விட மாட்டாங்க, அவனுடைய பிடி கரண கொடூர பிடிங்க, அந்த பிடியிலிருந்து யாரும் தப்ப முடியாதுங்கன்னு அந்த பாஸ் என்று சொல்லுகிற, மறுமையிலே உயிர் வித்தி எழுப்பி கேள்வி கணக்கு கேட்கிற அந்த முறையை அல்லாஹு தஆலா இந்த சூராவினுடைய முதல் பகுதியிலே கொண்டு வந்து வைத்து மனிதர்களை சிந்திக்க வைக்கிறான். நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள், இதுதான் உன்னுடைய ஆரம்பம், இந்த ஆரம்பத்திலே இருந்து நீ எதை பார்த்தாலும் சரி, இந்த நிலையை உன்னுடைய மனதில் வைத்துக் கொண்டு நாளை நாம் மௌத்தாகி விடுவோம், ரப்பினிடத்திலே பதில் சொல்ல வேண்டி இருக்கும் என்ற கருத்து உன்னுடைய இதயங்களிலே ஆழமாக வேலை செய்து விட்டது என்று சொன்னால் எல்லா வேலையும் தான் தான் நடக்கும், அதுல எந்த தப்பும் செய்ய மாட்டேன், உன்னுடைய தூக்கம் தூக்கமாக இருக்காது. ஒரு தடவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து ஒரு சஹாபி கேட்டார்கள், வாலிஸ்லம் அவரிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வந்து ஒரு சஹாபி கேட்கிறார்கள், ஏதுனி ஃபௌஜிஸ், நாயகமே எனக்கு உபதேசம் புரியுங்கள், ஆனால் சுருக்குங்கள், நாங்க சுருக்கமா பேசுங்க, அது என்னுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும், ரொம்ப அப்படி பட்டுரு சுருக்கமாக இருக்கணும். யாருகிட்ட, நாயகத்தின் இடத்துல அல்லாஹு தஆலா சொல்லுகிற போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல்வேறு சிறப்புகளை கொடுத்திருந்தான். அதுல ஒன்னு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வார்த்தைகளை குறைந்து பேசி அதிக அர்த்தத்தை கொண்டிருக்கிற வார்த்தைகளை சொல்லுகிற ஒரு சிறப்பான தன்மையை அல்லாஹு தஆலா நாயகத்திடத்திலே கொடுத்திருந்தான். அதனாலதான் அவங்க வந்து ரெண்டு ரெண்டு வரியா சொன்னதுக்கும் இன்னைக்கு லோடு லோடா லைப்ரரி லைப்ரரியா அந்த துபை லைப்ரரிய போய் பாருங்க எவ்வளவு பெரிய லைப்ரரி கொட்டி வச்சிருக்காங்க அப்படியே புத்தகத்தை. அதை விட ஜுமால் மாஜிதில போய் பாத்தீங்கன்னா ஜுமால் மாஜிதின் அந்த ரோட்ல அந்த துபை சினிமாக்கு அடுத்ததுல ஒரு பெரிய ஒரு லைப்ரரிய போட்டு வச்சிருக்காங்க. போய் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு நண்பர் இங்க இருந்து கூட்டிட்டு போனாங்க வேலை செய்யறவரு கூட்டு போய் காட்டினா அப்படி இங்க இருந்து பார்த்தா அந்த தெரியற அளவுக்கு புக் இங்க இருந்து பார்த்தா இது தெரியற அளவுக்கு புக் கொட்டி வச்சிருக்காங்க. எல்லாம் என்னத்துக்குங்க விளக்கம்? ஒரு துண்டு துண்டாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு சென்றார்களே அதற்கு தான் இன்னும் விளக்கம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் முடிஞ்ச வாட்டிலே அப்ப அந்த இடத்திலே ஒரு சஹாபி அவர்கள் வந்து கேட்கிறார்கள் நாயகமே எனக்கு சொல்லுங்கள் ஆனால் சுருக்குங்கள். உடனே அந்த இடத்துல மூணு விஷயத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி சொன்ன ஹதீஸ் ஒரு நாள் இதே மஜ்லிஸ்ல வச்சு ஒரு மணி நேரம் உங்க தலையில எல்லாம் ஏற்றப்பட்டது. முடிஞ்ச நைட்ல போய் உட்கார்ந்து திருப்பி பாருங்க. ஒரே ஒரு விஷயத்தை இப்போது சொல்லிக் கொள்கிறேன். அதுல சொன்னார்கள் ஃபஸல்லி ஸலாத்தக இன் குன்த ஃபிஸ் ஸலா ஃபஸல்லி ஸலாத்த முவத்த கமா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ தொழுதால் சொன்னார்கள் நீ தொழுதால் ஸல்லி ஸலாத்த முவத்த அது கடைசி தொழுகையாக நினைத்துக் கொண்டு தொழுவாங்க. உன்னுடைய தொழுகை கடைசி தொழுகையாக இருக்கட்டும். அதான் என்னுடைய உனக்கு நான் சொல்லி தருகிற முத்தான உபதேசங்களில் ஒன்று. கடைசி தொழுகைன்னா என்னங்க? கேன்சர் வந்துருச்சு அல்லது எவனாவது ஒருத்தன் புடிச்சிட்டான். கேன்சர் வந்து நாளைக்கு மௌத்தா போயிருவார். சர்டிபிகேட் கொடுத்துட்டா நாளைக்கு ஆளு பார்ட்டி காலி காலையில மூணு மணிக்கு போயிருவார். இப்ப இசா தொழுகிறாரு அவருக்கு என்னெல்லாம் நினைப்பு நாளை காலையில ஆபீஸ்ல போய் அதை இது பண்ணணும் அந்த லெட்டர் டிராப் பண்ணணும் அல்லது அத்தனை பேருக்கு வேலை செய்ய சொல்லணும் அல்லது அது செய்யணும் வேற எது இருக்குமாங்க? ஜாங்கிரி திங்கணும் குலாபு ஜா திங்கணும் எது இருக்குமா? பிரியாணி திங்கணும் அத்தாவை பார்க்கணும் அம்மாவை பார்க்கணும் எது இருக்கு? நாளைக்கு தான் நம்ம மௌத்தாவ போறோமே எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. எப்படி எல்லாம் முடிஞ்சு போச்சு? நாளை காலையில இன்னார் இல்லாஹிவ இன்னா இலைஹி ராஜிஊன். இனி நான் தலைகளை எது நின்று செஞ்சாலும் ஒண்ணும் நடக்க போறது கிடையாது. ஆகவே நான் தொழுகிறேன் என்னுடைய ரட்சகன் என்னை பார்த்துக் கொண்டிருக்கான். எப்படியாவது முடிஞ்ச அந்த நோய் வேண்டா தீர்ந்துருட்டோம் அப்படின்னு நிப்பாரு பாருங்க. ரணமான தொழுகை அது எப்படி இருக்கும்? ரப்பினுடைய அரிசை கூட தட்டிவிடும் அந்த அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி உன்னுடைய ஒவ்வொரு தொழுகையும் இருக்கட்டும் என்றார்கள். அல்லாஹு அக்பர். அப்போ இந்த இடத்துல என்ன விளங்கப்படுகிறது என்று சொன்னால் அப்போ அந்த இடத்துல அப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்போ நம்முடைய அந்த இதயங்கள் ஆட வேண்டும் என்று சொன்னால் எப்போது ஆடுகிறது? ரோட்ல போகும்போது ஆக்சிடென்ட் நடந்துருச்சுன்னு அதை பார்த்தோன்னு என்ன செய்யும்? எவ்வளவு பெரிய கில்லாடி 25 வருஷம் வண்டி ஓட்டினவர் தாங்க அப்படின்னாலும் கூட அந்த முகத்தை அப்படி பார்க்க மாட்டார். எட்டி பார்த்தா இங்க வண்டி ஒழுங்கா ஓடாத எடுத்தது அப்படி அவன் இடிச்சிருவானோ இவன் இடிச்சிருவானோ அவன் தட்டிடுவானோ அப்படின்னு நினைச்சிட்டே போனா இவர் போய் இடிச்சிருவாரு. அப்போ இதற்கு பின்னால் நம்ம கதை முடிய போகுது அப்படின்னு நினைச்சிட்டான் அப்படின்னு சொன்னா மனிதனிடத்துல ஏதாவது ஒரு நிலையான அமைதி முடிஞ்சு போச்சு, இதோட முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த இது ஏன் அந்த நிலையை கொண்டு வருகிறது? மறுமை என்று ஒன்று இருக்கிறது. இன்னைக்கு மூத்தா போயிட்டோம்னா நாளைக்கு போய் எல்லாத்துக்கும் கேள்வி பதில் சொல்ல வேண்டி இருக்கும் என்ற நிலை வந்தால் அந்த இடத்திலே மனிதன் அப்படி இருக்கிறார். அதை முன்னிறுத்தி அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே பாடத்தை நடத்துகிறான். இப்ப இந்த கருத்து முடிஞ்சு போச்சு. இதனுடைய தொடராக தப்சீரில் எழுதுகிற போது எழுதுகிறார்கள், தப்சீரில் எழுதப்படுது ஒரு விளக்கம். ஒரு காலத்துல அதே பனி இஸ்ராயில் கூட்டத்துல ஒரு சிறப்பான ஆபீத் இருந்தார். ஒரு நல்ல மனுஷன், சாலிஹான மனுஷன். அவரு சம்பாதிக்கிறது எல்லாமே ஹலாலா சம்பாதிப்பார். வர்ற காசு எல்லாமே கரெக்டா இருக்கும். அதே மாதிரி கொடுக்கறது எல்லாமே நல்லா கொடுப்பார், எல்லாருக்கும் நல்லா கொடுப்பார். இப்படி ஒரு நல்ல மனுஷன். திடீர்னு அவருக்கு வஃபாத்து வந்துருச்சு, மௌத்து வந்துருச்சு. மௌத்து வந்தது அவருக்கு தெரிஞ்சிருச்சு, எனக்கு நான் மௌத்தாவ போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். இன்னைக்கு உலகத்துல நல்ல எத்தனையோ மனிதர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களா, நான் மௌத்தா போறேன்னு சொல்லிட்டு போய் படுக்கிறாங்க, எத்தனையோ பேர் போயிடுறாங்க. அல்லாஹு தஆலா காட்டி கொடுக்கறான் சில பேருக்கு தனக்கு பிடிச்ச அடியார்களுக்கு, சில பேருக்கு காட்டி கொடுக்கறது இல்ல. அப்ப அந்த இடத்துல அந்த மனிதர் மௌத்தா போயிருவோன்னு தோண உடனே தன்னுடைய மனைவி அழைச்சு சொன்னார், என்னுடைய பாசத்திற்குரிய மனைவியே, நான் என்னிடத்துல இருந்த எல்லா ஹலாலான பொருட்கள் எல்லாம் ஹலாலா சம்பாதிச்சிருந்தேன், எல்லா ஹலாலையும் நான் செலவழிச்சு முடிச்சுட்டேன். இப்ப என் கையில ஒண்ணு இல்ல, என்னுடைய குடும்பத்தார்களான நீனும் உன்னுடைய குழந்தை வச்சிலும் குழந்தையே கையில சுமந்து கொண்டு நிற்கிறாய். உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும், எனக்கு ஹக் இருக்கிறது. ஆகவே என்னிடத்துல கடைசியாக ஒரே ஒரு பொருள் இருக்கிறது, அதை மட்டும் உங்களுக்கு நான் தந்துட்டு போறேன். அது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு கண்ணுக்குட்டி ஒன்னு வாங்கிட்டு வந்தேன், அதை வாங்கிட்டு வந்து தொழுவத்துல கட்டி இருக்கேன். அந்த கண்ணுக்குட்டியை வந்து ரட்சகனிடத்திலே சொல்லிவிட்டேன், யா ரப்பே என்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்கு யாரும் கிடையாது, நீ மட்டும்தான் இருக்க. அவங்க வெளியே இறங்கி வந்து சம்பாரிச்சு அல்லது இது பண்ணி இந்த குட்டியை ஒன்னும் செய்ய முடியாது. ஆகவே இந்த கண்ணுக்குட்டியை உன்னுடைய பார்வையிலே விட்டு விடுகிறேன். இதை காப்பாற்றி என் மகன் பெரிதாக ஆனதற்கு பின்னால் இதை சரியாக கொண்டு சேர்க்க வேண்டியது உன் கடமை அப்படின்னு அந்த இடத்துல நான் ரப்புல் ஆலமீன் துவா செஞ்சுட்டு நீ மத்ததை பார்த்துக்கிறாரு போய் படுத்தார். இன்னால் இல்லாகி இன்னா இலையே முடிஞ்சு போச்சு கதை. இப்ப அவர் வஃபாத் ஆச்சு, குழந்தை வளர்ந்துச்சு வளர்ந்துச்சு வளர்ந்துச்சு, அதனுடைய பருவத்தை அடைந்தது. தன்னுடைய வாலிப பருவத்தை அடைஞ்ச பின்னாடி இப்ப ஓரளவுக்கு துனியாவை பத்தி தெரிய ஆரம்பிச்சுட்டாரு. தெரிய ஆரம்பிச்ச பின்னாடி அவங்க அம்மா சொல்றாங்க, எப்ப நம்ம குடும்பத்துக்குன்னு எதுவுமே கிடையாது, உன்னுடைய தகப்பனார் ஒரு கன்றுக்குட்டியை வாங்கிட்டு வந்து கட்டி வச்சிருந்தாரு, அது இன்னும் அப்படியே தொழுவத்துல இருக்கு, அதை ரப்புல் ஆலமீன்ட்ட விட்டுட்டு போயிருக்கேன்னு சொன்னாரு. அந்த வார்த்தை தான் நம்முடைய குடும்பத்திற்கு இன்னைக்கு எல்லாத்துக்கும் எதிர்காலத்துக்கு ஒரு அதாவது ஒரு இத்மினான் என்று சொல்லுகிற மன நிம்மதியாக இருக்கிறது. அதனால அதை போய் அவித்து அதுல இருந்து என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கே அப்படின்னாரு. அப்ப இந்த மனிதர் சொன்னார், என்னுடைய யாக்கூப் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இரட்சகனாக இருக்கிற அல்லாஹ்வே என்னுடைய தந்தையை விட்டு போன அந்த சொத்து எனக்கு, நீ எந்த ஒரு பொருளை உன்னிடத்தில் என்னுடைய தந்தை விட்டு சென்றார்களோ அதை எனக்கு குடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுட்டு நேர போனார். அங்கு போய் பார்க்கும் போது தொழுவத்திலே கெட்டி நின்ற மாடு அப்படியே நின்றிருந்தது, ஆனால் அது வளர்ந்திருந்தது அப்படின்னு அந்த வரலாற்று பூர்வமான சில தப்சீர்களிலே இந்த நிகழ்ச்சியை குறிப்பிட்டு சுட்டி காட்டுகிறார்கள். அப்ப அப்படி சுட்டி காட்டினதுக்கு பின்னாடி இவர் போய் பார்த்தாரு, அந்த மாட்டை அவுத்தாரு. இப்படி வந்துகிட்டு இருக்கும்போது அந்த மாட்டை வச்சிருந்தாரு. இப்பதான் அங்கே கொலை நடக்கிறது. அந்த கொலை நடந்து மாடு தேடுகிற போது எந்த மாடு விழலியோ, எந்த மாடு தண்ணீர் புகட்டவில்லையோ, எந்த மாட்டின் மீது ஷியா என்று சொல்லுகிற அடையாளங்கள் இடப்படலையோ, அது எந்த மாடுனா அதான் இந்த மாடு. சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சாதாரணமாக நாம் பார்க்கிறோம், நம்முடைய அறிவுகளுக்கு தெரியாது, இதையெல்லாம் மிஞ்சி வேலை வாய்ப்பவன் நப்பு ரப்பு நமக்கு செய்து கொண்டிருக்கிறான். இதே தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம படிச்ச கதையில சொன்னோம். அந்த சூரத்துல் கஹ்ஃபில ஒரு மூணு காரியத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செஞ்சாருங்க. ஒரு பையனை கொன்னு போட்டாங்க, அதே மாதிரி கப்பலை உடைச்சிருந்தாங்க, ஒரு இடத்துல வந்து ஊருக்காரன் சோறு தராம இருக்கப்ப செவத்தை நிப்பாட்டினாங்க, தூக்கி வச்சு செவத்தை நிப்பாட்டி கேட்டிக்கிட்டு இருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கடுமையான கோபம் வந்துருச்சு, என்னங்க இப்படி பண்றிய, ஏ இப்படி எல்லாம் நடக்கிறிய, ஏன் உங்களுக்கு அவன் சோறு தந்தானா, அவனுக்கு போய் ஏன் இந்த செவரை கட்டி வைக்கணும், அந்த ஆள் அந்த பிள்ளை அநியாயத்துக்கு கொண்டில, நாளைக்கு அந்த குலபாவத்துக்கு நீங்கள் அல்லவா பதில் சொல்ல வேண்டும் அப்படின்னு ஒண்ணு ஒண்ணா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப எல்லாம் முடிஞ்ச பின்னாடி இந்த கடைசியில் இந்த செவரை நிப்பாட்டி வச்ச கதை தான். அப்ப அந்த இடத்தை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல சொல்லுகிற போது சொல்லுகிறார்கள், அழகாக சொன்னார்கள், என்னுடைய சகோதரர் மூசா மட்டும் இனி கொஞ்ச காலம் பொறுத்திருந்தார், என்னுடைய மூசா மட்டும் இனி கொஞ்ச காலம் கேட்பதை கொஞ்சம் வாயை பொத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா, அல்லாஹு தஆலா கேட்காமல் இருந்திருந்தால் இந்த வார்த்தை கூட நபிமார்களுடைய விஷயத்தில் நமக்கு உபயோகப்படுத்துவதற்கு உரிமை கிடையாது. நபிமார்களுக்கு என்று சஹாபாக்களுக்கு என்று அந்தஸ்து உண்டு. ஒரு நாள் ஒரு நோட்டீஸ் ஒட்டியிருந்து, அதுல சஹா அல்லாஹ்வின் பார்வையில் சஹாபாக்கள் ஒருத்தவங்க பேசினாங்க, நோட்டீஸ் ஒட்டியிருந்து, அதுல ரெண்டு பேரும் கமாண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அல்லாஹ் பாத்துக்கிட்டு இருக்காங்க, அல்லாஹ்வின் பார்வை என்னையா தலைப்பு ஒருத்தன் கேக்குறான், என்ன தலைப்பு அல்லாஹ்வின் பார்வை என்ன, அல்லாஹ் பார்த்து என்ன நடக்கும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இருக்கிறார்களே நட்சத்திரத்திற்கு சமமானவர்கள், கண் நுஜூமி நட்சத்திரத்திற்கு சமமானவர்கள், பி ஐயிஹிம் யக்ததைதும், ஒரு கடைசி சஹாபியினுடைய வேட்டியை நீ பிடித்து விட்டாலும் கூட உனக்கு சொர்க்கம் வாஜிபுன்னு சொன்னாங்க. முடிஞ்சு போச்சு, நீ பின்பற்றி இருந்தால் நீ நேர் வழி வச்சு விட்டாய் சொன்னாங்க. அப்ப அந்த சஹாபாக்களுடைய அந்தஸ்து என்ன, இன்னொரு இடத்துல சொல்லும் போது சொன்னார்கள், அதாவது என்னுடைய சஹாபி சஹாபி கல் மில் ஹபித்தாம், ஒரு உணவிலே உப்பை போன்றவர்கள் சஹாபாக்கள், லா யஸ்லிஹு தாம் இல்லா பில் மில், ஒரு சாப்பாடு சரியாகாது உப்பை கொண்டே தவிர, என்னுடைய சஹாபாக்கள் சாப்பாட்டிலே உப்பை போன்றவர்கள், எந்த ஒரு சாப்பாடும் சரியாகாது உப்பு இல்லாமலே தவிர அப்படின்னு ஏன் சொன்னாங்க. இதுக்கு விளக்கம் எழுதும் போது எழுதுறாங்க, உப்பு இருக்கிறதே தானும் கெடாது பிறதையும் கெடுக்காது, தனக்கும் நல்லது செய்யும் பிறதுக்கும் நல்லது செய்யும் என்ற ஒரு உயர்ந்த கருத்தை அடிப்படையாக வைத்து சொன்னார்கள். அப்ப சஹாபாக்களுடைய மக்காம் இவ்வளவுன்னா நபிமார்களுடைய மக்காம் இவ்வளவு. அப்ப அந்த இடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பாடம் நடத்துகிறார்கள். சொல்லும் போது சொல்றாங்க, அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும் கொஞ்ச நேரத்துக்கு பொறுமையாக இருந்திருந்தால் இன்னும் பல்வேறு உலகத்தினுடைய அசராறுகள் எதெல்லாம் மனிதனுடைய கண்ணு மூளை மனிதனுடைய மூளைக்கு எதெல்லாம் வேலை செய்யலையே அது பூரா அல்லாஹ் திறந்து விட்டுருப்பான், வந்துகிட்டே இருந்திருக்கும், அது பாட்டும் கொட்டி இருந்திருக்கும். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி அதிகமாக கேள்வி கேட்டதுனால அந்த நிலைமை அங்கு ஏற்பட்டு விட்டது. ஏன் அப்படின்னு சொன்னா, இவங்க இருந்த கூட்டத்தார்களுடைய அசராத்தபடி. என்ன மூசா அலை இஸ்லாம் அந்த பனி இஸ்ராயல் என்ன பண்ணிருந்தா, அதனாலதான் சேருமானம் சரியாக இருக்க வேண்டும். யாரு கூட சேர்றோன்னு ஒண்ணு இருக்கு, சேர்றது இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அப்ப ஏன் என்று கேட்டால், அதனால் நீ பாதிக்கப்படுவாய் அல்லது ரொம்ப உயர்ந்து வருவே. ஒன்னாவது போனா கீழே அப்படியே கீழே போயிருவே, அப்படி இல்லை என்று சொன்னால் உன்னுடைய தரஜா மேல எங்கேயோ போயிரும். அப்ப இந்த இடத்திலே வந்து ஒரு கதை கடைசியாக நடக்கிறது. அந்த மூணு சம்பவத்துல கடைசியா ஊருக்காரன் போய் சோறு கேட்டாங்க, அந்த ஆள் சொன்னாங்க அந்த ஆளுக்கு கொடுக்க முடியாது. அப்ப அங்கேயிருந்து வந்து பார்த்தாங்க ஒரு செவரு உழப்போகுது. மூசா அலை இஸ்லாத்தை கொண்டு கொஞ்சம் தூக்கி பிடிச்சிங்க, நிறுத்தி வச்சு கெட்டிக்கிட்டு இருக்காங்க. கெட்டிக்கிட்டு இருக்கும்போதான் மூசா அலை இஸ்லாம் கேட்டாங்க, ஏங்க இந்த வேலை பாக்குறீங்க, அவன் தான் சோறு தரல, இதை ஏன் நிப்பாட்டி வைக்கிறீங்க? அப்ப அவர்கள் அந்த இடத்திலே பதில் சொல்லுகிறார்கள், இதுவரை நடந்த கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி நீங்கள் என்னோடு வருவதற்கு உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன என்ன ஏன் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒண்ணு ஒண்ணுக்கு விளக்கம் சொல்றாங்க. ஏன் நான் ஒரு பையனை கொன்றேன், ஏன் நான் அந்த மரக்களத்தை உடைத்தேன், கடைசியா சொல்றாங்க, சொந்தமான செவரு அம்மல் ஜிதாரு அந்த நகரத்தில் இருக்கிற ரெண்டு எத்தீமான குழந்தைகளுக்கு சொந்தமான சிவரு, இது சுவராக இருக்கிறது. அம்மல் குலாம் அம்மல் ஜிதாரு பகானலி குலாமைனி யதீமைனி ஃபில் மதீனதி வகான தஹ்தஹு கன்ஸுல் லஹுமா, இந்த செவத்திற்கு அடியிலே ஒரு மிகப்பெரிய பொருளாதார குவியல் இருக்கிறது. அந்த ரெண்டு எத்தீம்களுக்கு சொந்தமான ஒரு மிகப்பெரிய குவியல் இந்த செவற்று இந்த சுவருக்கு கீழே இருக்கிறது. அபூஹுமா சாலிஹா, இது ஏன் தெரியுமா, இந்த ரெண்டு எத்தீமான பிள்ளைகளினுடைய தகப்பனார் ஒரு சிறந்த ஆவியாக அல்லாஹிற்கு வேண்டியப்பட்டவராக அல்லாஹுக்கு மிகவும் நெருக்கமானவராக இருந்தார். அவர் சேர்த்து வச்ச சொத்தை என்னுடைய பிள்ளைகள் என்றாவது பயன்படுத்தும் நீங்க கொண்டு வந்து வச்சாரு, அதனால இந்த செவரு கீழே விழுந்து விட்டால் இங்கே வருவோருடைய கண்களிலே அது படும், அப்படி பட்டுட்டு அந்த கஜானாவை அடிச்சிருவான், அந்த ரெண்டு பிள்ளைகளினுடைய ஹக்கிலே பாதகம் ஏற்பட்டு விடும், ஆகவே அது தூக்கி நிமித்த சொல்லி அல்லாஹ் என்னே சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஃபகானலி குலா அம்மல் ஜிதாரு ஃபகானலி குலாமைனி யதீமைனி ஃபில் மதீனா வகான தஹ்தஹு கன்ஸுல் லஹுமா வகான அபூஹுமா ஸாலிஹா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க. அந்த இடத்துல இதுல என்னுடைய இஷ்டத்திற்கு நான் பிரியப்பட்டு அல்லது நான் வேணான்னு சொல்லினா நான் செய்யல, ரப்பு சொன்னான் நான் செய்கிறேன். சகோதரர்களை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், இன்னும் இப்படி எத்தனை எத்தனை ஆயிரமான விஷயங்கள், நீ நல்லவனாக இருப்பதின் காரணமாக உன்னுடைய பிள்ளைகளுக்கு யாரை யாரை கொண்டோ எல்லாம் அடைய செய்து கொண்டிருக்கிறார். யார் அடைய செய்தது, இது யாரை எப்படி காப்பாத்தினான், யாரு அந்த அவர்களை கொண்டு வந்து அங்க விட்டது யார், சுகதர்களை சிந்திக்க வேண்டும். இதை சொல்லிட்டு சொல்றாங்க, இதே போன்றுதான் அல்லாஹு தஆலா ஒரு சாலிஹான மனிதர் தன்னுடைய கன்றுக்குட்டியை விட்டு சென்றதன் காரணமாக அதை கொண்டு வந்து அந்த சமுதாயத்திடத்திலே அந்த மகனிடத்திலே அல்லாஹு தஆலா பக்குவமா ஒப்படைச்சான். உடனே அந்த தேடிட்டு வந்த ஆளுக பார்த்தாங்க, எதுல வடு இல்ல, எது மஞ்சள் கலரு, எது விழல, எல்லாரும் நம்ம வீட்டுல வேலைக்கு வச்சிருந்தா என்ன செஞ்சிருப்போம், மாடா கொண்டு அவுத்து கடல் அதாவது போய் வயல்ல விழுந்துட்டு வா, எல்லாரும் சொல்றதா வளர்க்கும். அப்ப இங்க அவுத்துட்டு போறதுக்கு ஆள் இல்ல, அது எந்த வயலையும் விழவில்லை, எந்த நீருக்கு எந்த விவசாயத்திற்கும் நீர் பாய்ச்சவில்லை. அப்ப அதான் தெரிஞ்சோன்ன வந்து இப்ப கையை பிடிச்சுக்கிட்டாங்க அந்த ஆள் கையில, இதை கொடுங்க. உடனே அவர் சொன்னார், இந்த மாடை நான் கொடுப்பதற்கு தயார், அப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன அந்த மாட்டினுடைய தோல் இருக்கிறது அல்லவா, அது நிறைய, அது எந்த அளவுக்கு நிறையுமோ அந்த அளவுக்கு தங்க காசு கொடுத்தீங்கன்னா தந்துருவேன் அப்படின்னாரு. பரவாயில்ல உடையா, இவ்வளவு பெரிய மனுஷன் அங்க அடிச்சு நினைக்கிறான், அதை விட கூறு ரெண்டு வெட்டு போயிரும் போலுக்கு அந்த சொத்துல பாதி அள்ளி தட்டி கையில் கொடுத்துருவோம், கொண்டாய மாட்டேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போய் அந்த மாட்டை அறுத்து விட்டார்கள். அப்புறம் இவருக்கு சேர வேண்டிய பகுதி வந்து சேர்ந்து விட்டது, அவருடைய வாழ்க்கையில் அவர் பிரயோஜனமாக நன்றாக இருந்தார் என்று அந்த வரலாறை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். சகோதரர்களே, இந்த இடத்திலே ஒரு நல்ல பாடம் கிடைக்கிறது. நீ உருப்படியாக இருக்கிறவரை, நீ சாதியாக இருக்கிறவரை, உன்னுடைய சொத்துக்கள் எங்க எந்த பாதகமும் ஏற்படாது, அல்லாஹ் பாதுகாப்பான். யாரும் யாரையும் பாதுகாத்து விட முடியாது, அல்லாஹ் தான். அதை அப்படி செய்து விடலாம், நாம் எடுத்து விடலாம், களவாடி விடலாம், அல்லது இப்படி இப்படி எல்லாம் செஞ்சா பெரிய பணக்காரன் ஆயிடுவோம்னா உன் சொத்து எங்கே போய் சேர வேண்டுமோ அங்கு சேராது. இன்னும் எத்தனையோ கிராமங்களிலே பார்க்கிறோம், எங்களுடைய ஊர்ல இருக்க பள்ளியாச ஒரு பள்ளியாசு ஒன்னு ரெண்டு பள்ளியாசு இருக்கு, ஒரு பள்ளியாசுல தொழு நடந்துட்டு ஒருத்தர் போய் அன்னைக்கு சொன்னேன், பாவா ஏன் இந்த பள்ளியாசு இருக்கு, நீங்க வரவே மாட்டேங்கிறீங்க, வந்து தொழுதான், பெரிய கதை தம்பி அது உனக்கு தெரியாது அப்படின்னா. என்ன கதை சொல்லுங்களேன், சும்மா நடந்தது அவர் சொன்னாரு, இந்த பள்ளியாசி இருக்கிறது, இது எங்க மூதாதையருடைய இடத்துல கட்டப்பட்டது, அது இன்னொருத்தர் வந்து அதை வாங்கினதாக சொல்லி கட்டிட்டாரு, ஆனா அந்த அதனால நாங்க போய் கேஸ் போட்டுட்டோம், அந்த கேஸ் வந்து ஜாமீன் இல்ல, இதுல நின்னுகிட்டு இருக்கு, இன்னும் நாங்க அப்பப்ப போய் போய் செலவழிச்சிட்டு வந்துட்டே இருக்காங்க, சொத்து பிரச்சனையில பள்ளியாசல் உள்ள வந்துருச்சு, இடம் பள்ளியாச இடம் அது போட்டாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அந்த பள்ளியாசல்ல தொழுகிறதுக்கு எனக்கு பிடிக்காது. நசீப் கெட்டவனாய் போயிட்டானா? நசீப் கெட்டு போச்சா? இப்ப பொருளாதாரம் என்பதெல்லாம் சரியாக வந்திருந்தால் கண்டிப்பாக உன்னை அடைந்துவிடும், அதுல யாருடைய கைகலப்புகளும் இருக்காது. நீ வேற ஏதாவது செய்திருந்தாய் என்று சொன்னால் அதை உன்னிடத்திலே கண்டிப்பாக வந்து சேராது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது சொன்னார்கள், அதாவது
அம்பாலக்கும்
இப்படி ஒரு ஹதீஸ் இப்னு கதீர் என்று சொல்லுகிற அந்த தஃப்ஸீரில் இடம்பெற்றிருக்கிறது. இதிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சூரத்துல் பக்ரா இருக்கிறதே அது குர்ஆனினுடைய சனாம் என்று சொன்னார்கள். சனாம் என்று சொன்னால் ஒட்டகத்தினுடைய திமிழுக்கு சொல்லுவார்கள் சனாம். அதே போன்று தருவத் என்று சொன்னாலும் ஒட்டகத்தினுடைய திமிழுக்கு சொல்லப்படும். பொதுவாகவே இந்த அரபு நாட்டில இருப்பவர்கள் பார்த்திருக்கலாம், இல்லை என்றாலும் தெரிந்து கொள்ளுங்கள், ஒட்டகத்தினுடைய திமிழ் என்பது ஒட்டகத்தினுடைய மேல் பகுதியில கழுத்துக்கு மேல ரொம்ப உயர்ந்து இருக்கும், உயர்ந்து. அப்போ இந்த குர்ஆனினுடைய குர்ஆனிலே சூரத்துல் பக்ரா இருக்கிறதே அப்படி ஒரு உயர்ந்த பகுதியை தன்னகத்தை கொண்டிருக்கிறது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி தருகிறது. அதோடு சொன்னார்கள், இந்த சூராவிலே ஒவ்வொரு ஆயத்து இறங்குகிற போதும் மின்ஹா தமானூன மலக்கன் 80 மலக்குகளை அல்லாஹு தஆலா அதற்கென்றே இறக்கி வைத்தான். இந்த சூரா அலிஃப் லா மீம் என்று சொன்னால் அதனோடு 80 மலக்குகள் இறங்கினார்கள். தாலிக்கல் கிதாப் என்று சொன்னார் அதனோடு 80 மலக்குகள் இறங்கினார்கள். அவ்வளவு உயர்ந்த தரஜாவிலே உரிய சூராவாக இந்த சூரா இருக்கிறது என்பதையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இப்னு கதீர் என்ற அந்த தஃப்ஸீரிலே வேத விளக்கத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ இன்னும் அந்த ஹதீஸிலே தொடர்ந்து வருகிறது, அந்த நமக்கெல்லாம் தெரிந்த ஆயத்துல் குர்சி, அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் என்று சொல்லுகிற அந்த அந்த வார்த்தைகள் இருக்கிறதே அது அரிசிக்கு கீழ்பகுதியில் இருந்து இந்த சமுதாயத்திற்கு தரப்பட்டிருக்கிறது. ரபு ரப்புல் ஆலமீன் தனக்கென்று தேர்ந்தெடுத்துக் கொண்டு அமைத்து வைத்திருக்கிற பகுதி அரிசாகும், இதை நாம் விளங்கி இருக்கிறோம். அதற்கு கீழ்பகுதியில் இருந்து அந்த ஆயத் இறங்கியது என்றும் இந்த ஹதீஸிலே வந்திருக்கிறது. இன்னும் சொல்லுகிறார்கள், யாசின் சூரா இருக்கிறதே அதே போன்று அதுவும் குர்ஆனினுடைய இதயமாக இருக்கிறது. யார் அதை அல்லாஹுவுக்கும் மறுமைக்காக வேண்டியும் போதுகிறாரோ அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று இந்த இடத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு முடிக்கவில்லை. அதோடு ஒன்றையும் சொல்லுகிறார்கள், இந்த ரெண்டையும் சூரத்துல் பக்கராவையும் யாசீனையும் இன்னொரு இடத்திலே வருகிற போது யாசீன் சூராவை மட்டும் என்றும் அதற்கு சொல்லப்படுகிறது. இதை உங்களிலே இருக்கிற மௌத்தானவர்கள் மீது நீங்கள் படியுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக பதிவு செய்யப்பட்டிருப்பதைக்கு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு உயர்வு இருக்கிறது, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பகுதியிலே உயர்வு இருக்கிறது. அதே போன்று குர்ஆனினுடைய உயர்வு இருக்கிறதே அது சூரத்துல் பக்கராவாக ஆகும். அந்த சூரத்துல் பக்கராவிலே குறிப்பான ஒரு ஆயத்து இருக்கிறது, அது ஆயத்துல் குர்சி, அதுதான் அந்த சூராவிலே தலைமைத்துவமாக இருக்கிறது என்றும் இந்த இடத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் சில ஹதீஸ பார்த்தா நமக்கே ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஹதீஸாக இருக்கிறது. அந்த இடத்திலே ஒரு தடவை சொல்லுகிற போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சகோதரர்களே ஒன்றை விளங்கி கொள்ள வேண்டும், இப்படி இப்பெல்லாம் ஹதீஸ் சொல்லப்படுது, இப்படி இப்பெல்லாம் இருக்கு, சூரத்துல் பக்கரா நோயெல்லாம் தீத்துரும், இது ஷிஃபாவுடைய சூரா என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய மனதிலே இருக்கிற கஷ்டங்களை போக்கிவிடும் என்று சொன்னார்கள்னு நல்லா படிச்சுட்டு சூப்பர் அதெல்லாம் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு போறதில்லை, செயல்படுத்தி பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ரசூல் சொன்ன வார்த்தை என்றுமே பொய் கிடையாது, நீ பொய்யாக இருப்பாய் உன்னுடைய கருத்து அப்படின்னு நினைச்சிட்டு நீ படித்து அதை பயன்பெற்றாய் என்று சொன்னால் அன்றுதான் உன்னுடைய அறிவுக்கு புத்தி வரும். இன்றைய காலம் அல்ல, நாயகத்தினுடைய காலத்திலிருந்து முடிவு நாள் வரை பொய்யே உரைக்காத சாதிக்குள் அமீனுடைய சத்திய வார்த்தைகளுக்கு அல்லாஹ் முக்கியத்துவம் கொடுத்து சொல்லுகிறான். அவர்கள் சொல்லிவிட்டால் சொன்னது சொன்னதுதான், ஷிஃபாவுடைய ஆயத் என்று நாயகம் சொன்னதின் காரணமாக அந்த சூராக்கள் உன்னுடைய இதயத்தினுடைய ஆழப்பகுதியிலே சென்று சத்திய தூதர் சொன்னார்களே இதுதான் உண்மையிலே ஷிஃபாவினுடைய ஆயத் என்று எடுத்து நீ படித்து விட்டாய் என்று சொன்னால் உனக்கு ஷிஃபாவே ஷிஃபா, ஜெயமே ஜெயம். ஆனால் அதிலே கொஞ்சம் அப்படி குறைஞ்சுக்கிட்டு இருக்குமா இருக்காதா, அன்னைக்கு இருக்குமா இன்னைக்கு இருந்திருக்குமா, இப்படி எல்லாம் நாயகத்தினுடைய வார்த்தைகளிலே ஏதோ இட்டுக்கட்டும் மனசஞ்சலத்தோடு நீ படித்தால் அதனுடைய பாயிதாக்களை ஒரு காலத்திலும் அடைந்து கொள்ள மாட்டீர்கள். ஆகவே இங்கு சொல்லப்படுகிற நாயகம் சொன்னார்கள் நாயகம் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொன்னால் அந்த கருத்துக்கள் இதயத்தினுடைய ஆழப்பகுதிக்கு செல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் அதை வைத்து எத்தனையோ கோமுகள் பிரயோஜனம் அடைந்து கொண்டிருக்கின்றன, நீ ஏன் பிரயோஜனம் அடைய முடியாது? இந்த சமூகத்திலே தாழ்த்தப்பட்ட நிலையிலே அவன் அடிக்கிறான் இவன் உதைக்கிறான், அங்க சோத்துக்கு கஞ்சி இல்லைன்னு அங்கிருந்து பறந்து வந்து உட்கார்ந்து என்ன முடியாது எது கிடையாது என்று சொல்லி தருகிறது. இதை படிக்கிறத விட்டுட்டு அங்கிருந்து போன் வருது, மனைவிக்கு கருப்ப பையில கட்டி அல்லது குழந்தை ஒழுங்கா வெளியே வரலன்னா பதஸ்தமே பதஸ்தம், ஓடு உடனே பாஸ்போர்ட்ட வாங்கிக்கிட்டு ஓடுறியே, அந்த நேரத்தில் அந்த டாக்டர்கிட்ட கூட்டு போங்க நல்லா பார்த்துருவார் என்று சொல்லுகிற உன்னுடைய வார்த்தைகள் உண்மையிலே நாயகத்தை மதித்திருந்தால் உண்மையிலே இந்த குர்ஆனை நம்பி இருந்தால் அன்று சொல்லி இருக்க வேண்டும். பார்ப்பது என்னவோ வேறு, நீ உலகத்திலே டாக்டரை சந்திப்பது என்னவோ வேறு, ஆனால் அந்த நேரத்தில் உன்னுடைய இதயத்திலிருந்து வந்ததா சூரத்துல் ஃபாத்திஹாவை படியுங்கள் சத்திய தூதர் சொன்னார்கள் இதிலே ஷிஃபா இருக்கிறது என்று உண்மையிலே கிடைக்கும் என்று நீ நம்பி சொல்லி பார், அதனுடைய பிரயோஜனத்தை அடைந்து கொள்வாய். அதே ஆகவேதான் இந்த இடத்திலே இதை பற்றி சொல்லுகிற போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஜாலு புயூதக்கும் குபூரா, லா தஜாலு புயூதக்கும் குபூரா ஃபின்னல் பைத்தல்லதி யுக்ரா ஃபீஹி சூரத்துல் பக்ரா லா யதுஹுலுஹு ஷைத்தான், உங்களுடைய வீடுகளை நீங்கள் கபர்ஸ்தான்களாக ஆக்கிவிட வேண்டாம், உங்களுடைய வீடுகளை நீங்கள் கபர்களாக ஆக்கிவிட வேண்டாம், எந்த வீட்டிலே சூரத்துல் பக்கரா படிக்கப்படுகிறதோ அந்த வீட்டிலே ஷைத்தான் நுழைய மாட்டான் என்ற மிகப்பெரிய உண்மையை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அதே போன்று இன்னொரு ஹதீஸிலே சொல்லுகிற போது சொன்னார்கள், இன்ன ஷைத்தான யக்ருஜு மினல் பைத்தி இதா சமியா சூரத்துல் பக்கரா துக்ரஉ ஃபீ, ஒரு வீட்டிலே சூரத்துல் பக்கரா ஓதப்படுவதை கேட்டால் அங்கிருந்து ஷைத்தான் வெளியேறி விடுகிறான். முதல்ல என்ன சொன்னாங்க, சூரத்துல் பக்கரா ஓதப்படுகிற வீட்டுக்குள்ளே சைத்தான் வரமாட்டான், நீ ஓதிட்டனா உள்ளே ஆளு வர்றதுக்கு வழியே கிடையாது. இரண்டாவது விஷயம் சொன்னார்கள், எங்கே சூரத்துல் பக்கரா ஓதப்படுகிறதோ அப்படி இருந்தாலும் அதை விட்டு வெளியே விடுகிறான். இதோடு நிக்கல, இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல திருமிதியில நசாயில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொரு இடத்திலே சொல்லுகிற போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இப்னு மசூத் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், இன்ன ஷைத்தான யஃபிர்ரு மினல் பைத்தி யஸ்மா ஃபீஹி சூரத்துல் பக்கரா, எந்த வீட்டிலே சூரத்துல் பக்கராவை ஓதப்படுகிறதோ அந்த வார்த்தையை கேட்டால் ஷைத்தான் ஓடி விடுகிறான். மூன்று நிலைமையை சொன்னார்கள், ஒன்று நுழைய மாட்டான், இரண்டாவது உள்ளே இருந்தாலும் வெளியே சென்று விடுவான், மூணாவது கருத்தாக சொன்னார்கள் அப்படி வந்தாலும் அப்படியே தேவை என்று ஏற்பட்டு எப்படியாவது ஷைத்தான் அந்த சைடு கிராஸ் பண்றான் அப்படின்னு சொன்னா நீ ஓடி விட்டாய் என்று சொன்னால் உன்னை விட்டு தலைதெறிக்க ஓடி விடுவான். இன்று ஆயிரம் ஆயிரம் பிரச்சனைகள் இதயத்தை அடித்துக் கொண்டிருக்கின்றன. கல்லூரியிலே தன்னுடைய மகனுக்கு சீட்டு கிடைக்க வேண்டும், இங்கே அலுவலகத்திலே அது நடக்க வேண்டும், இது நடக்க வேண்டும், இன்கிரிமெண்ட் கொடுக்க வேண்டும், அல்லது அலுவலகத்திலே தாங்க முடியாத தொல்லைகள், அல்லது மனைவியின் புறத்திலிருந்து உன் தகப்பனா தாயா கொடூரமான கொடூரங்களை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன்னு நிமிஷத்துக்கு நிமிஷம் போன் அங்கேருந்து, அல்லது காசு இல்ல பணம் இல்லன்னு நிமிஷத்துக்கு நிமிஷம் அங்கேருந்து போனும், இதெல்லாம் ஏன் வந்துச்சு, இந்த காரணங்கள் எல்லாம் ஏன் ஏற்படுகிறது, அதை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்திலே சைத்தான் அந்த எண்ணத்தை ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி அது இல்லைன்னா இப்படி நடந்து போயிருமோ, இது இல்லைன்னா மௌத்தா போயிருவோமோ அப்படின்னு ஏற்படுகிற அந்த எண்ணம் ஓட்டங்கள் அறித்தறியப்பட வேண்டும் என்று சொன்னால் இதை உடனே படிச்சு பாருங்க கிடைக்கும். படிச்சு பாருங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது சாதாரண வார்த்தை இல்லை. உன்னை கேப்பீங்க என்ன கருத்து, சூரத்துல் பக்கராவா 25 பக்கத்துக்குள்ள இருக்கு, 250 ஆயத்துகளா 300 ஆயத்துகளா, எப்படி உட்கார்ந்து படிக்கிறது? அட மனிதர்களே, அந்த ஒரு கவலையிலே இரவு பூராவும் தூங்காதவர்கள் எத்தனை பேர், உங்களுக்கு கொஞ்சம் நினைச்சு பாருங்க, குண்டாட்டிக்கு உடம்பு சரி கிடையாது, நாளைக்கு புள்ள பேரு ஆஸ்பத்திரியில சேர்த்து வச்சிருக்கு, குழந்தை பிறக்குமா பிறக்காதா, காலையில போன உடனே ஆபீஸ்ல இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகி போச்சு, நடக்குமா நடக்கா, நைட்டு முழுக்க தூங்கலங்க, ஏதோ காலையில 3 மணிக்கு தூக்கம் வந்திருக்கும் பொழுக்கு, அந்த நேரத்தில் உட்காந்து இதை படிச்சா என்ன, உன்னுடைய எல்லா சோதனைகளையும் அல்லாஹுத்தால நீக்கி எறிந்து விடுவானே, அதுக்கு இடம் கொடுக்கிற உன்னுடைய மனம், படுத்துக்கிட்டாலும் ஒரு 1.5 மணி நேரம் சிந்திச்சுக்கிட்டு இருப்பேன் நினைக்கிற ஒரு மனம், இதற்கு இடம் கொடுக்கிறதா, அதைத்தான் சிந்தி பார்க்கணும். இதை நீ செய்திருந்தால் ஜெயமோ ஜெயம், உன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் மாறி இருக்கும். ஆனா படுத்துக்கிட்டு நீ மோட்டை பார்த்து 24 மணி நேரம் சிந்திச்சாலும் ஒன்னும் கிடைக்காது. உன்னுடைய மனதிற்கு அங்கே முக்கியத்துவம் தரப்படுகிறதே தவிர ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தைகளுக்கு அங்கே முக்கியத்துவம் தரப்படவில்லை என்பதை இந்த நேரத்திலே நினைத்து எப்படி நேரங்கள் ஒதுக்கப்பட வேண்டுமோ அப்படி ஒதுக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறேன். 1வது விஷயம், ஷைத்தான் நுழைய மாட்டான். 2வது விஷயம், இருந்தாலும் வெளியே போய்விடுவான், அப்படியே வந்தாலும் கூட உன்னுடைய பகுதிக்கே நெருங்க மாட்டான் என்று சத்திய தூதர் சொன்ன வார்த்தை ஒரு காலத்திலும் அழியாது. வீட்டுல இருந்து நம்மட்டு ஏதாவது போன் வந்து ஒரே டார்ச்சர் இருந்துச்சுன்னா உடனே சொல்லுங்க, அம்மாடிகளா நீங்க சூரத்தில் பக்கராவை உட்கார்ந்து முக்காடை இழுத்து போட்டுக்கிட்டு ஓதுங்க, அங்க ஓடுற அந்த சினிமாவையும் அதே போன்ற அங்க ஓடுற அந்த நாடகங்களையும் பார்த்து பார்த்து அழுது அழுது முந்தானியில வடிஞ்சுக்கிட்டு இருக்க அந்த கண்ணீர் இருக்கிறதே அது கொஞ்சம் நேரத்துக்கு நிக்கட்டும், இதை ஓதுனீன்னா உருப்படுவியன்னு சொல்லுங்க, அது இல்லாம அங்க உட்கார்ந்து அதை பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி செய்ய வேண்டிய கடமை உங்கள் மீது இருக்கிறது என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். இன்னைக்கு அசரத்தினுடைய பயான் குவைத் பள்ளியில இருக்கு. குல் பக்கராவை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது சொன்னார்கள், இதை இப்னு மசூத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவித்திருக்கிறார்கள். ரொம்ப அவசியமானது, ரொம்ப தேவையானது, தயவு செய்து உங்களுடைய இதயத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா இது சத்திய தூதர் சொன்ன வார்த்தை, இன்றல்ல நாளை அல்ல, என்றாவது ஒரு நாள், நாளைக்கு மறந்து போயிட்டீங்க, நாளை கழிச்சு மறந்துட்டீங்க, முடிஞ்சு போச்சு. வாழ்க்கையினுடைய தள்ளாத வயதிலே பேரன் பேத்திகளை எடுத்து எல்லாம் முடிந்த பின் உன்னுடைய கழுத்தை நெரிக்கிற பிரச்சனை ஒரு நாள் வந்து நிற்கும், உன்னால் தாங்க முடியாமல் ரப்பே இப்படி ஒரு கொடுமை எனக்கா, இப்படி ஒரு வேதனை எனக்கா, நான் இதை வந்து முன்னோக்கி செல்லுவதா அல்லது என்னை நான் அழித்துக் கொள்ளுவதா, தூக்கு மாட்டி தொங்கிக்கலாமா இந்த பிரச்சனையை பேஸ் பண்றது அப்படின்னு நீ ஒரு காலம் நினைத்துக் கொண்டிருப்பாயே, அன்று இந்த வார்த்தைகள் வெளியே வந்தாலும் கூட உன்னுடைய வாழ்க்கையினுடைய திருப்பு முனைக்கு, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதுமையை நுழைப்பதற்கு மிகப்பெரிய காரணமாக இது அமையும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொண்டு சொல்லுகிறேன். இப்னு மசூத் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், மன் கரஅ அஷர ஆயத்தம் மின் சூரத்துல் பக்கரா, எவன் சூரத்துல் பக்கராவினுடைய 10 ஆயத்துக்களை படிப்பானோ, முழுசூறாக படிக்கிறது கஷ்டங்க ரைட், அதுக்கு ஒரு மணி நேரம் வேணும். இப்ப இந்த இடத்திலே சொல்லுகிறார்கள், எவன் சூரத்துல் பக்கராவினுடைய 10 ஆயத்துகளை படிப்பானோ, ஃபீ லைலத்தின் ஒரு இரவிலே, லம் யதுகுலு ஜாலிகல் பைத்த ஷைத்தானு, அந்த நாள் இரவிலே ஷைத்தான் அவனுடைய வீட்டுக்குள்ளே புக மாட்டான் என்பது சத்திய தூதரின் வார்த்தை. அடுத்து அதை சொல்லிவிட்டு சொன்னார்கள், அர்பவும் மின் அவ்வலிஹா, அர்பவும் மின் அவ்வலிஹா வ ஆயத்துல் குலுசி வ ஆயத்தானி பாதஹா வ தலாஸ ஆயாத்தின் மின் ஆகிரிஹா, இந்த 10 ஆயத்துக்கள் சொன்னார்கள், நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், 10 ஆயத்துக்களை எவன் இரவிலே படிக்கிறானோ அவன் அவனுடைய அந்த வீட்டிலே அவனுடைய ரூம்பிலே ஷைத்தான் போக மாட்டான். இன்னொரு ஹதீஸிலே வருகிறது, இதை பகலிலே படித்தா என்று சொன்னால் அத்தரால் காலையிலும் இரவிலும் ஷைத்தான் உன் பக்கத்திலே வரமாட்டான், உன்னுடைய குடும்பத்தார் மீது நீ படித்தா என்று சொன்னால் உன் குடும்பத்திலே ஷைத்தான் உழைய மாட்டான், அத்தோடு சேர்த்து அவர்களிடத்திலே இருக்கிற கவலைகளையும் அதே போன்று பிரச்சனைகளையும் ரப்பு தீர்த்து வைக்கிறான் என்ற ஒரு மிகப்பெரிய தீர்வை இந்த சமுதாயத்திற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள். நித்தம் நித்தம் அழுது கொண்டிருக்கிற பாசத்திற்குரிய சகோதரர்களே, அங்க என்ன கொடுமை நடக்கிறது என்று மூளையெல்லாம் அப்படி கசக்கி புழிஞ்சி அலுவலக வேலையை கூட செய்ய முடியாமல் இருக்கிற என்னுடைய சகோதரர்களே, ஒரு அருமையான வாசகத்தை பொய்யே உரைக்காத சத்திய தூதர் சொன்ன வார்த்தை சொல்லப்படுகிறது, தயவு செய்து உங்களுடைய இதய கமலங்கள் விரியட்டும், நன்றாக அறிவுகள் இதை ஏற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்லி சொல்லுகிறேன். சூரத்துல் பக்கராவினுடைய 4 ஆயத்துகள், சூரத்தில் மொத்தம் 10 ஆயத்து சொன்னாங்க, சூரத்துல் பக்கராவினுடைய 4 ஆயத்துகள், அடுத்ததாக 4 ஆயத்து முடிஞ்சு போச்சு, 2வது சொன்னாங்க ஆயத்துல் குர்சி அல்லாஹு லா இலாஹா, 3வது தில்கர் ருசுல் என்று ஆரம்பிக்கிற சூராவிலே 3வது ஆயத்து 4வது ஆயத்தில் வருது ஆயத்துல் குர்சி அல்லாஹு லா இலாஹா இல்லாஹு, இது எல்லாருக்கும் தெரியும். அந்த ஆயத்துல் குர்சியோடு சேர்த்து அதனுடைய அடுத்த ஆயத்து, அதனுடைய அடுத்த ஆயத்து, 2 ஆயத்து ஆயத்துல் குர்சியோடு சேர்த்து அதோட வருகிறது லா இக்ராஹ ஃபித்தீன் என்று சொல்லுகிற ஆயத்து, அதற்கு அடுத்த ஆயத்து, அந்த 3 ஆயத்துகள் 4, 3, 7 ஆயி போச்சு. அப்போ நான்கு முதல் நான்கு ஆயத்துக்கள் ஆயத்துல் குர்சியினுடைய தொடர்படியான அடுத்தடுத்த ரெண்டு ஆயத்துக்கள், மொத்தம் மூணாயிரத்தி ஏழு ஆயத்து முடிஞ்சு போச்சு. அடுத்து என்ன இருக்குது? மூணாயிரத்து. அது எது அப்படின்னு சொன்னா சூரத்துல் பக்கராவினுடைய கடைசி மூணாயிரத்துகள். கடைசி எல்லா பேப்பரையும் திருப்பிட்டு கடைசியில் அங்கேருந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அங்கு என்ன ஆயத்துக்களை அல்லாஹு தஆலா பதிவு செய்து வைத்திருக்கிறானோ அந்த மூணு ஆயத்துக்களையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த மூணு ஆயத்து என்ன அப்படின்னு சொன்னா ஆமன ரசூல் லில்லாஹி மாஃபி சமாவாதி என்று சொல்லுகிற ஆயத்து ஆமன ரசூல் என்று சொல்ல, இந்த மூணு ஆயத்தை ஓதிட்டோம்னா மொத்தம் பத்து ஆயத்துகள். இந்த ஆயத்தை எவன் படிக்கிறானோ அவனிடத்திலே ஷைத்தான் வரமாட்டான். துனியாவினுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் உங்களுடைய மன அழுத்தத்திற்கும், அதாவது டிப்ரெஷன் என்று சொல்லுவார்களே அதற்கும், ஸ்ட்ரெஸ்னஸ் என்று சொல்லுவார்களே அதற்கும், அலுவலகத்தில் உட்கார்ந்து காலையில வீட்டில் வந்தவொடனே நைட்ல உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கிறீர்களே, இதெல்லாம் உங்க கூட இருக்கக்கூடிய அந்த சீதேவி ஷைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்க வேலை. ஆகவே உங்கள் பக்கத்திலே வரமாட்டான். அல்லாஹ் உங்களுடைய கவலையை போக்கி அருள்வான். இந்த ஆயத்தை நீ படிச்ச என்று சொன்னார். சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார்கள், எந்த ஒரு மஜ்னூன் மூளை நிலை தவறியவர் மீது இந்த ஆயத்து படிக்கப்பட்டால் கண்டிப்பாக அவர் சுகமடைவார் என்பதையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்லி தந்தார்கள். இந்த ஹதீஸ் தெளிவா இருக்கு எல்லா ஹதீஸ் கிதாபுல. அதே மாதிரி தஃப்ஸீர் என்று சொல்லுகிற வேத வியாக்கியான புத்தகத்தில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதை இப்னு மசூத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஸஹீஹ் சனதிலே அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே இது சாதிக்குல் அமீன் சொன்ன உண்மையான வார்த்தை. இதற்கெல்லாம் விடை தேடிக் கொண்டிருக்கிற, பல்வேறு காரணங்களுக்கு விடை தேடிக் கொண்டிருக்கிற சகோதரர்களே, இது சாதாரணமா அங்க ஒரு நாலாயிரத்து, இங்க ஒரு ரெண்டாயிரத்து, கடைசியில ஒரு மூணாயிரத்து. இதை மனப்பாடம் பண்ணிக்கிறது ரொம்ப பெரிய அப்படியே உலகத்துல தலையை வளைச்சு போட்டுக்கிற ஒரு காரியம் அல்ல. இதை ஓதிக்கிட்டு காலையில எந்திரிச்சோன்னு சுபு தொழுது முடிச்சுட்டு ஓதலாம், நைட்டு படுக்கும் போது ஓதலாம். எந்த நிலையில் நாம் ஓதிக்கொள்ளுகிறோமோ அன்றைய தினம் முழுக்க ரப்பினுடைய பாதுகாப்பிலே நாம் இருக்கிறோம் என்ற ஒரு மிகப்பெரிய, அதாவது பயமில்லாத தன்மையிலே நம்மால் இருக்க முடியும் என்பதை இந்த ஹதீஸ்கள் நமக்கு சொல்லி தருகிறது. இதை நம்ம நல்ல மனசுல பதிய வச்சுக்கணும். ஏதோ அன்னன்னைக்கு பிரச்சனை வரும்போது அஜரத்துட்டு போய் அடிக்கடி அதாவது லக்னோவில இருக்கிற கலாச்சாலையினுடைய ஸ்தாபராக இருந்து சென்ற ஆண்டு, அதாவது இரண்டாயிரத்திலே மரணித்தவர்கள் ஒன்று குறிப்பா சொல்லிக்கிறேன். இப்ப அடிக்கடி இந்த இன்டர்நெட்ல போய் பல இஸ்லாமிக் சைட்டுகளை பாக்குறதுக்கு அல்லாஹு தஆலா இங்க வச்சு வாய்ப்பு கொடுத்தான். பல சைட்டுகளை போய் பாக்குறோம், துபையில, அதே மாதிரி சவுதியில இருக்கிற சைட்டு, சவுதியில இருக்கிற இப்னு பாஸ் என்று சொல்லுகிற மிகப்பெரிய முக்தி அவரோட சைட்டு, இன்னும் பல்வேறு பெரிய பெரிய ஆளுகளுடைய சைட்டு, மிஸ்ரில போய் பாக்குறேன். இப்படி எல்லா நாட்டிலையும் போனா ஒருத்தர் பேர் மட்டும் எல்லா இடத்திலையும் பதிவாயிருக்கு. ஒரே ஒருத்தர் பேரு எல்லா இடத்துலயும். சவுதிக்காரன் போனா அவர் பேர் அங்க போட்டு அவருடைய வாழ்க்கை வரலாறு பத்தி எழுதி வச்சிருக்கான். மிஸ்ருக்கு போனா அவனு எழுதி வச்சிருக்கான். அதே போன்று கத்தருக்கு போனா அந்த உள்ள சைட்ல உலமாக்களுடைய சைட்ல அவர் பேர் இடம்பெற்றிருக்கு. அவர் யாருன்னு அப்படின்னு கேட்டா நம்ம இந்தியாவிலே வாழ்ந்த மிகப்பெரிய ஸ்ரீதேவி அபுல் ஹசன் அலி நதுவியுடைய இப்படி ஒரு ஆச்சரியமான மனிதனை நான் பார்த்ததில்லை. தலைப்பே தான், ஒரு சவுதியில் இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர் எழுதியிருக்காரு, இப்படிப்பட்ட ஆச்சரியமான மனிதரை நான் பார்த்ததில்லை எழுதி கீழே எழுதுகிறார். ஒரு தடவை சவுதியினுடைய அரசாங்கம் ஷேக் அலி அவர்களை அழைத்திருந்தது, அபுல் ஹசன் அலி நதுவியை அழைத்திருந்துச்சு சவுதிக்காக வேண்டி. சில உமுல் குரா என்று சொல்லுகிற யூனிவர்சிட்டியில வச்சு சில பங்கன் நடக்குது, முடிஞ்சு போச்சு. முடிச்சுட்டு ஒரு வாரம் எக்ஸ்ட்ரா அங்க தங்குறாங்க அபுல் ஹசன் அலி நதுவி. அப்ப வந்து இந்த உலமா போய் கேட்கிறார், ஹசரத் அவர்களே இந்தியால இருந்து வந்திருக்கீங்க, மிகப்பெரிய அங்க கஷ்டமான சூழ்நிலைன்னு எங்களுக்கு தெரியும், மதரசா வேற நடத்திக்கிட்டு இருக்கீங்க, உங்களுடைய மதரசாக்காக வேண்டி நாங்கள் சில உதவிகளை நம்ம செய்யலாம்னு முன் வர்றோம். அதோட சேர்த்து இங்க உள்ள பணக்காரர்களை போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஏதாவது கொடுப்பாங்க, உங்க மதரசாக்கு ஓரளவு வசூல் பண்ணது மாதிரி ஆச்சு, சும்மா தானே இருப்போம், வாங்க போயிட்டு வருவோம் அப்படின்னு கூப்பிட்டேன். அவர் எழுதுறாரு, யார் வேண்டாலும் போய் அந்த சைட்ல பாத்துக்கலாம். அவர் எழுதுறாரு, நான் கொண்டு போய் அதர்த்த அவர்களை கூப்பிட்டேன். அப்ப சொன்னாங்க இல்ல நான் வரல அப்படின்னாங்க. நான் திரும்பவும் கூப்பிட்டேன், இல்ல அதர்த்து போய் பாத்துக்க, இல்ல எனக்கு அது பிடிக்கல நான் வரல. நான் அப்ப கேட்டேன், அதர்த்து இது உங்களுக்காக வேண்டி கூப்பிடல, இவருக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூப்பிடல, உங்க நீங்க வச்சிருந்த மதரசா யாரோ ரெண்டு பிள்ளைய சாப்பிடறதுக்காக வேண்டி நீங்க காசு கேட்கறது என்ன தப்பாவா போயிட போது, வாங்க திருத்தன்னு கூப்பிட்டேன். அப்ப சொன்னாங்க, அப்ப அப்ப எனக்கு பாடம் நடத்தினார்கள் இந்தியாவில் இருந்து வந்திருந்த மிகப்பெரிய அறிஞர். அவர் எழுதுகிறார், அப்ப சொன்னாங்க, நாம் எல்லாம் அத்திப்பாக்கள், நாம் எல்லாம் மருத்துவர்கள், நீ மருத்துவரையே கொண்டு போய் நோயாளி முன்னால நிறுத்திறியா? அவன் தான் துணியால ஆயிரம் வருஷம் கஷ்டப்பட்டு இப்படி சம்பாரிச்சு உட்கார்ந்து இருக்கானா? இங்க உட்கார்ந்து அப்படி இப்படி எல்லாம் பேசி போட்டு கடைசியில் அவன்கிட்ட போய் ஒரு 1000 ரூபாய் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டா உன் தரஜா எந்த லெவல்ல இருக்கும்? இனிமேட்டு ஒரு நிமிஷம் கூட நான் இந்த நாட்டில் இருக்க முடியாது, உடனே பிளைட் டிக்கெட் எடுத்து மறு நிமிஷமே ஒரு வாரம் தங்க வேண்டியவங்க பறந்து போயிட்டாங்க. இதை நினைத்து நான் அழுதேன் என்று அவர் எழுதியிருந்தார் சைட்ல. அப்ப எப்படிப்பட்ட உலமாக்களை இந்தியா தந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனா சொல்லுவேன், இந்த துபையினுடைய நகரத்திற்கு குர்ஆன் போட்டி நடக்கிற போது இரண்டாவது மிகப்பெரிய சக்சியத் உலகத்திலே இருக்கிற பெரிய மனிதர்களுடைய லிஸ்ட்லே துபை இரண்டாவதா கூப்பிட்டு இருந்துச்சு. கூப்பிட்டு மிகப்பெரிய பண முடிப்பை கொடுத்தாங்க. எத்தனையோ எத்தனையோ ஆயிரம் திருஹம்ஸ் அவர்களுக்கு தரப்பட்டது, எத்தனையோ லாக்ஸ். அந்த திரகத்தை கொடுத்தோன்னு 2 கோடி கொடுத்தாங்களா? 2 கோடி கொடுத்தாங்க. அந்த செக்க வாங்கி இப்படி பாத்துட்டு சொன்னாங்க, எனக்கு இருக்கதோ ஒரு மனைவி, இந்த 2 கோடியை வச்சு நான் என்னப்பா பண்ண போறேன்? அவ்வளவு எவ்வளவு வச்சுக்கோங்க, 1 கோடி வேணா, 1 லட்சம் கொடுத்தாங்கன்னு கூட வச்சுக்கோங்க. செக் வாங்கி பார்த்துட்டு இந்த காசை வச்சு நான் என்ன பண்ண போறேன், இது எனக்கு தேவையில்லை. ஆகவே இந்த காசை இந்தியாவில இருக்கிற மதரசாங்களுக்கு இங்கிருந்தே நான் பிரிச்சு கொடுத்துறேன்னு பிரிச்சு கொடுத்துட்டாங்க. என்ன மனோநிலை இருந்தால் அப்படி செய்திருக்க முடியும் சகோதரர்களே? ஆகவே விளங்கிக் கொள்ளுங்கள், பொருளாதாரம் என்பதற்கு ஒரு லிமிடேஷன் இருக்கிறது. ஆகவே இஸ்மாயில் அஜர்த்து எங்க சாப்பிட கூட்டாலும் வரமாட்டாரு, ஹராம் ஹலாம் எல்லாம் பாப்பாரு அப்படின்ட்டு ஒருங்கி போறதல்ல. அதனால நீங்க சாப்பாடு போடுங்கன்னு நான் கூப்பிட உங்களுடைய இதயத்தில் இருக்கிற கரும்புள்ளிகள் அகல வேண்டும். தப்பான ஒரு நினைப்பு யாரை பத்தியும் வந்துடக்கூடாது. This audio was downloaded from Tamil Islamic Media.com.